One of the things that we have proclaimed in our church for more than 40 years is this.
மேலாக நம்முடைய சபையில நாம் அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று இதுவும்.
That in the conscious area of our life, we can walk as Jesus walked.
நாம் அறிந்திருக்கக்கூடிய பகுதிகளிலே இயேசு நடந்தது போலவே நாம் நடக்க முடியும்.
There are two parts to our life.
நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு பாகங்கள் உண்டு.
One is what we are conscious of.
ஒன்று நாம் அறிந்திருக்கிற காரியங்கள்.
Where we know something is wrong.
ஏதோ ஒன்று தவறு என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
Then there's another part of our life which we can't see.
நம்முடைய வாழ்க்கையில் நாம் காணாத ஒரு பகுதி உண்டு.
Where we don't know.
அது நமக்கு தெரியாது.
Whether we are doing something wrong.
நாம் அங்கே தவறு செய்கிறோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது.
It's like, you know, if you put a cube of ice in a glass of water.
நீங்கள் ஒரு கோப்பையிலே ஒரு ஐஸ் கட்டியை நீங்கள் அதில் போடுகிறீர்கள்.
90% of it goes inside.
அந்த பன்னிக்கட்டி மிதக்கிறது, அதில் 90% தண்ணீர் உள்ளாக புதைந்து இருக்கிறது.
If it is some colored juice, you can't see that 90%.
அது ஒரு சர்பத்தை போல ஒரு நிறம் உள்ளதான ஒரு திரவமாக இருந்தால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பனிப்பகுதியை பார்க்க முடியாது.
You can see only that top 10% of that ice cube.
மேலே காணப்படுகிற அந்த ஐஸ் கட்டியினுடைய 10% மட்டுமே நீங்கள் காண முடியும்.
But if you take a knife and cut off that top 10%.
ஒரு கத்தியை எடுத்து அந்த மேலே காணக்கூடிய அந்த 10% வெட்டிவிட்டால்
then something which is underneath will come up.
புது கீழே உள்ளதான அந்த பகுதியில் ஒரு சிறு பகுதி மேலே வந்துவிடும்.
You know that.
உங்களுக்கு அது தெரியும்.
Something that is only an illustration of our life.
இது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு விளக்கமாக காணப்படுகிறது.
There are many un-Christ-like actions and attitudes in our life which we don't even know.
கிறிஸ்துவுக்கு ஒத்திராத பல கிரியைகள், பல மனப்பான்மைகள் நமக்கு அறியாமலேயே உள்ளே இருக்கிறது.
And if we want to discover them,
அவைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டுமானால்
then we must deal with this top 10% that we know to be wrong.
நாம் தவறு என்று அறிந்திருக்கக்கூடிய அந்த மேலே காணப்படக்கூடிய அந்த 10% நாம் இடைப்பட வேண்டும்.
So to grow in wisdom we have to deal with what we know.
ஞானத்திலே நாம் வளர வேண்டுமானால் நாம் எந்த காரியங்களை தவறு அறிந்திருக்கிறோமோ அதோடு கூட நாம் சரியாக இடைப்பட வேண்டும்.
So if you know there are certain things wrong in your life,
உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் தவறு என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களானால்
that is like that top 10% of that ice cube.
அது அந்த பனிக்கட்டினுடைய மேல் இருக்கக்கூடிய 10%.
If you don't deal with that,
அதிலே நீங்கள் இடைபடாவிட்டால்
if you don't battle it,
அதிலே நீங்கள் போராடாவிட்டால்
if you don't ask for the power of the Holy Spirit to get rid of that,
அதை விட்டுவிடுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை வல்லமை நீங்கள் கேட்காவிட்டால்
then that will remain there.
அது அப்படியே தான் இருக்கும்.
You will never discover any of that 90% which is below the surface.
காணக்கூடாத கீழே மறைந்திருக்கக்கூடிய அந்த 90% ஒன்றையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது.
Then we can say you are not growing in wisdom.
அப்பொழுது நாம் ஞானத்திலே வளரவில்லை என்று சொல்ல முடியும்.
See, take for example this matter of anger.
கோபம் என்கிற விஷயத்தை எடுத்துக் கொள்ளுங்கள்.
In the Old Testament there was not much teaching on anger because nobody could overcome it.
பழைய உடன்படிக்கையிலே அந்த கோபத்தை பற்றி அதிகமாக நான் வாசிப்பதில்லை, அதை குறித்து அதிகமாக இடைபடவும் இல்லை.
பட் see what it says in Ecclesiastes chapter 7.
ஆனால் பிரசங்கின் புத்தகம் 7 அதிகாரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்களேன்.
This is Old Testament.
இது பழைய உடன்படிக்கை.
And it's written here in verse 9, chapter 7 verse 9.
பிரசங்கியின் புத்தகம் 7 அதிகாரம் 9 வசனம்.
Don't be eager in your heart to be angry.
உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே.
Because anger dwells in the heart of fools.
ஏனென்றால் மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்.
What is a fool?
மூடர் என்றால் என்ன?
Fool is foolish is the opposite of wisdom.
மூடர் என்றால் ஞானத்துக்கு எதிர்ப்பதம்.
So anger is in the heart of a man who has no wisdom.
அவன் ஞானம் இல்லாத ஒரு மனிதனுடைய இதயத்திலே தான் கோபம் குடிகொண்டிருக்கும்.
And in the Old Testament nobody could get victory over it.
பழைய உடன்படிக்கை காலத்திலே யாருமே இதிலே வெற்றி பெற முடியவில்லை.
That is why in the Old Testament there is no commandment in the 10 commandments saying you must not get angry.
அங்கதான் பழைய உடன்படிக்கை காலத்தில் உள்ள அந்த 10 கற்பனைகளை நீங்கள் பார்த்தால் அதிலே நீ கோபம் கொள்ள கூடாது என்ற எந்த கட்டளையும் இல்லை.
Was anger a sin in Old Testament times?
பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கோபம் பாவமா?
Yes.
ஆம்.
But why didn't God make one of the commandments you shall not get angry?
ஏன் அப்படி இருக்குமானால் தேவன் 10 கற்பனைகளை ஒன்றாக நீ கோபப்படக்கூடாது என்று சொல்லியிருக்க கூடாது?
God did not have a rule that you must give only 10 commandments.
10 கற்பனைகளை மட்டும்தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நியதி தேவனுக்கு இல்லை.
He could have given 15 commandments.
10க்கு பதிலாக 15 கட்டளைகளை கொடுத்திருக்கலாம்.
He could have said, do not be angry.
16வது கட்டளையாக கோபம் கொள்ளாதிருப்பாயாக.
Why he didn't give it?
ஏன் அதை கொடுக்கவில்லை?
Because he knew without the Holy Spirit inside the heart, nobody can conquer anger.
பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்திலே கொண்டிராவிட்டால் யாருமே கோபத்தை மேற்கொள்ள முடியாது என்று ஆண்டவர் அறிந்திருந்தார்.
And he also knew that it is because of foolishness that anger is in people's hearts.
மூடத்தனத்தினால் தான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கோபம் இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார்.
Remember this verse all your life.
இந்த வசனத்தை உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள்.
Ecclesiastes 7:9.
பிரசங்கின் புத்தகம் 7 அதிகாரம் 9 வசனம்.
Anger dwells in the heart of a fool.
மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்.
Or I can say like this.
அல்லது நான் இப்படி மாற்றி சொல்லலாம்.
Anger proves that a man has got zero wisdom.
ஒரு மனிதனுக்கு பூஜ்யம் அளவுதான் ஞானம் இருக்கிறது என்பதை கோபம் நிரூபிக்கிறது.
Spiritual wisdom.
ஆவிக்குரிய ஞானம்.
You may have a lot of worldly wisdom.
உலக பிரகாரமான ஞானம் எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் நீ.
But spiritually he is a fool.
ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் ஒரு மூடன்.
Not if he gets angry and speaks something.
அவன் கோபப்பட்டு கோபமாக ஒன்று பேசினால் மட்டுமல்ல.
Even if it is in his heart.
உள்ளத்திலே கோபம் இருந்தாலும் கூட.
You know there are people who practice yoga.
யோகாவை பயிற்சி செய்கிற அநேக மக்கள்
உண்டு. Yoga teaches you to control your tongue.
உன்னை நாவை கட்டுப்படுத்தும்படியாக யோகா பயிற்சி கொடுக்கும்.
And there are people who practice that and control anger from coming out of their tongue.
அங்க இதை பயிற்சி செய்கிற மக்கள் உண்டு. அவர்கள் கோபம் நாவிலிருந்து வெளியே வராதபடிக்கு கட்டுக்குள்ள வைத்திருக்கிறார்கள்.
They get a reputation, this man never gets angry.
இந்த மனிதர் கோபப்படாத மனிதர் என்றுதான் ஒரு நற்பெயரையும் பெறுகிறார்.
But he's a fool.
அவன் ரொம்ப மூடன்.
Because his anger is still in his heart.
என்ன அவனுடைய கோபம் இன்னுமாய் இருதயத்தில் குடிகொண்டிருக்கிறது.
But yoga and self-control, he's keeping it inside.
சுய கட்டுப்பாட்டின் மூலமாக யோகாவின் மூலமாக கோபத்தை உள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்.
It's like tightening the top of a bottle so that the poison is inside only.
அந்த விஷம் பாட்டிலுக்குள்ளேயே இருக்கும்படியாக அந்த மூடியை நன்றாக டைட்டாக மூடுவது.
But
இறுக்கமாக மூடுவது.
The poison is in your heart, it will still kill you.
ஆனாலும் அந்த விஷம் உள்ளே தான் இருதயத்தில் இருக்கிறது, அது இன்னுமே உங்களை கொன்றுவிடும்.
I'm just taking one example.
நான் ஒரே ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்றேன்.
How God never gave commandments in the Old Testament which he knew they could not keep.
தங்கள் மக்களாலே கடைபிடிக்க முடியாத கட்டளைகள் ஒன்றையும் அவர் கொடுக்க முடியவில்லை, கொடுக்கவில்லை.
And so throughout the Old Testament many people remained spiritually foolish.
அவங்க பழைய ஏற்பாடு முழுவதுமாக அநேக மக்கள் ஆவிக்குரிய ரீதியில் மூடர்களாக இருந்து வந்தார்கள்.
You know Moses when he was 120 years old.
மோசேக்கு 120 வயதாக இருக்கும் பொழுது
he had a lot of wisdom in many things, earthly things.
பலவிதமான பூமிக்குரிய காரியங்களை குறித்த ஞானம் பெற்றிருந்தார்.
But when 120 years old he got so angry that he hit the rock disobeying God.
ஆனால் 120 வயதாகும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த கன்மலையிட்ட பேச என்று சொன்ன பொழுது அதை அடிக்கிறார்
கோபத்தில். Greatest prophets in the Old Testament.
மோசே பழைய ஏற்பாட்டிலே வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி.
But in his heart he had anger.
ஆனால் அவருடைய உள்ளத்திலே கோபம் இருந்தது.
And one day he could not control it.
ஒரு நாளில் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை.
So you will never conquer anger unless you realize that it is making you a fool.
ஆகவே இந்த கோபமானது உங்களை மூடனாக்குகிறது என்பதை உணர்வு வரைக்கும் நீங்கள் அதிலிருந்து விடுதலை பெற மாட்டீர்கள்.
Every time you get angry,
ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும்
say to yourself,
உன்னை பார்த்து நீயே சொல்லிக்கொள்,
I am a fool.
நான் ஒரு மூடன்.
I am spiritually a fool.
நான் ஆவிக்குரிய ஒரு மூடன்.
I may be an elder brother, but I am a fool.
நான் ஒரு மூப்பராக இருக்கலாம், ஆனால் மூடன் நான்.
You may justify your anger by saying there's a reason for this and all that.
நான் கோபப்பட்டதற்கு இந்த காரணம் அந்த காரணம் இருக்கிறது என்று வேண்டுமானால் நியாயப்படுத்தலாம்.
Now when you look at Jesus' life,
இயேசுவின் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது
you see the perfect example of how man should live.
ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு முழுமையான மாதிரியாக அவர் இருக்கிறார்.
And there you see that whether people slapped him or spat on him,
இயேசுவை கண்ணத்தில் அறைந்த பொழுதோ அவரை துப்பிய பொழுதோ அவரை முகத்தில் துப்பிய பொழுதோ
he never got angry.
அவர் கோபப்படவே இல்லை.
He never even cursed them or said anything.
அவர்களை சபிக்கவோ எதையும் தீமையாக சொல்லவோ இல்லை.
When they called him prince of devils,
பிசாசுகளின் அதிபதி என்று அழைத்த பொழுது
when they tried to kill him,
அவரை கொலை செய்ய முயற்சித்தபடி
never got angry
ஒரு காலமும் கோபப்படவே இல்லை.
That is our example.
அது இதுதான் நம்முடைய மாதிரி.
That is what we have preached in the church.
இதெல்லாம் நாம் சபையிலே பிரசங்கித்திருக்கிறோம்.
And that is what every elder brother must seek to live by.
இதை இப்படி இதன் அடிப்படையில் ஒவ்வொரு மூப்பரும் வாழ முயற்சிக்க வேண்டும்.
That is what every person must live by in our churches.
நம்முடைய சபையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இதன் அடிப்படையில் தான் வாழ வேண்டும்.
In most other churches,
பல சபைகளிலே
they major on music.
அவர்கள் இசை இசையை பெரிதாக்குகிறார்கள்.
Their conference, the main thing is music and drums and instruments and all that.
ஒரு கன்வென்ஷன் கான்ஃபரன்ஸ் வந்து விட்டால் அங்கே மிக முக்கியமான பிரதானமான காரியம் எந்த இசை கருவிகள் எந்த டிரம்ஸ் எந்த இசைகள் என்று பார்க்கிறார்.
Nowadays they also have different colored lights on the screen.
அது போதாது
on the platform.
பிளாட்ஃபார்ம்ல பார்த்தால் திடீர்னு புகை வருகிறது கலர் வருகிறது.
This is like the worldly music.
இதெல்லாம் உலக பிரகாரமான இசை நிகழ்ச்சிகளை போல.
These are not the marks of wisdom.
இவைகள் ஞானத்தின் அடையாளங்கள் அல்ல.
It is to walk as Jesus walked.
இயேசு நடந்த போலவே நடப்பதுதான் ஞானம்.
See 1 John chapter 2 and verse 6.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம்.
If anyone says that he is in Christ,
நான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறேன் என்று ஒருவன் சொல்வானானால்,
he must walk as Jesus walked.
இயேசு நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும்.
Please read that in your Bible.
உங்களுடைய வேதாகமத்தில் எப்படி இருக்கிறது என்று வாசித்து
1 John chapter 2 verse 6.
1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம்.
If you say that you are abiding in Christ,
அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்வாயானால்,
that's the first thing.
அது முதலாவது காரியம்.
Do you say that you are in Christ?
நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்கிறாயா?
Then you have a responsibility to walk in the same way that he walked.
அப்படியானால் அவர் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது.
And I gave the example of anger, which is only one area.
நான் கோபத்தை குறித்து சொன்னேன், அது ஒரே ஒரு பகுதி மட்டும்தான்.
We do know that Jesus did get angry when he saw people making money in the name of religion in the temple.
தேவாலயத்திலே மதம் என்ற பெயரிலே பணத்தை சம்பாதித்துக் கொண்டிருந்த மக்களை பார்க்கும் பொழுது தேவன் கோபப்பட்டார்.
So there is an anger which is sin and there is an anger which is not sin.
அவே பாவம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோபமும் உண்டு, பாவம் இல்லாத ஒரு கோபமும் உண்டு.
Yeah, it says in Ephesians chapter 4.
எபேசியர் 4 அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
Ephesians 4.
எபேசியர் 4
and verse 26.
26வது வசனம்.
Be angry but don't sin.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள்.
What does that mean?
உங்களுடைய பொருள் என்ன?
Be angry,
கோபம் கொண்டாலும்,
but don't sin.
பாவம் செய்யாதே.
So that means there is an anger which is not sin.
அதன் பொருள் என்னவென்றால், பாவம் இல்லாத ஒரு கோபம் உண்டு.
So I could read that verse like this.
ஆகவே இந்த வசனத்தை இப்படி வாசிக்கலாம்.
If you get angry, it must be an anger without sin.
நீ கோபப்பட்டால் அது பாவம் இல்லாத கோபமாக இருக்க வேண்டும்.
So we need to find out which is the anger without sin.
பாவம் இல்லாத கோபம் எது என்று நாம் கண்டுபிடிக்க வேண்டும்.
And which is the anger with sin.
பாவத்தோடு இருக்கக்கூடிய கோபம் என்ன?
This is related to wisdom.
இது ஞானம் சம்பந்தப்பட்ட விஷயம்.
Because anger, we saw in Ecclesiastes, dwells in the heart of a man who has no wisdom.
ஞானம் இல்லாத ஒரு மனுடைய மனதிலே தான் கோபம் குடிகொள்ளும் என்று பிரசங்கியிலே நாம் வாசித்தோம்.
Fool means no wisdom.
மூடன் என்றால் ஞானம் இல்லாதவன்.
Anger is in the heart of a man who has no wisdom.
மூடனுடைய உள்ளத்திலே அல்லது ஞானம் இல்லாத ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கோபம் குடிகொண்டிருக்கும்.
So where do we see Jesus getting angry?
அங்க இயேசு எங்கே கோபப்படுகிறார் என்று நாம் பார்க்க வேண்டும்.
When it concerned the glory of God.
தேவனுடைய மகிமை என்கிற விஷயம் வரும்பொழுது கோபப்படுகிறார்.
Where do we see him not getting angry?
அவர் எங்கே கோபப்படவில்லை?
When it concerned himself.
தன்னுடைய காரியம் என்று வரும்பொழுது கோபப்படவில்லை.
So that is our example.
ஆகவே இவர்தான் நம்முடைய மாதிரி.
So how does it work out in practical life?
நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இது எப்படி பொருந்தும்?
If somebody insults me,
யாராவது என்னை நிந்தித்தால்,
makes fun of me,
என்னை கேலி செய்தால்,
slaps me,
என்னை அடித்தால்,
spits on my face,
என்னுடைய முகத்தில் துப்பினால்,
tells false stories about me,
என்னை குறித்து தவறான கதைகளை சொன்னால்,
if I get angry, I am a fool.
நான் இதற்கெல்லாம் கோபப்படுவேனானால் நான் ஒரு மூடன்.
If you are angry because people cheated you,
உங்களை மக்கள் ஏமாற்றினபடினாலே அவர்கள் மீது கோபப்பட்டால்,
Judas Iscariot cheated Jesus. He did not get angry.
Judas Iscariot yes veyamachinar anal yesu kobapadavilla.
If you get angry because people say bad things about you.
Ungalai kurithu thavarana ketta kaarigalai makkal sonnal.
They spoke bad things about Jesus all the time, calling him a false prophet.
Ella nerangalilume yesuvai kallathukkadarsi endellam solli ketta peyargalai solli kondirundargal.
Even if you get angry with somebody trying to kill you.
Ungalai kolai seigira oru manidhan vandhalum kuda,
They tried to kill Jesus all the time. He was not angry with them.
இயேசு எல்லா நேரங்களிலும் கொலை செய்யும் போது தேடினார்கள். அவர்கள் மீது இயேசு கோபப்படவில்லை.
Anything that concerned him,
தன்னுடைய என்ற காரியம் என்று வரும்பொழுது
Jesus would never get angry.
இயேசு ஒரு காலம் கோபப்பட மாட்டார்.
That is our example.
இவர்தான் நம்முடைய இதுதான் நம்முடைய மாதிரி.
If I get angry about anything that concerns me, I commit sin.
என்னுடைய காரியம் என்று வரும்பொழுது நான் கோபப்படுவேனானால் நான் பாவம் செய்கிறேன்.
You won't hear this being preached in any church.
எந்த சபையிலும் இப்படி பிரசங்கிப்பதை நீங்கள் கேட்க முடியாது.
Even though it's in the Bible.
வேதத்தில் அது இருந்தாலும் கூட.
See Ephesians 4:31.
எபேசியர் 4:31 வாசித்து பாருங்கள்.
So clear,
மிகவும் தெளிவாக இருக்கிறது.
Put away all bitterness,
சகல விதமான கசப்பையும்,
all wrath,
சகல விதமான கோபம்,
all anger,
எல்லா விதமான கோபமும்,
what two words there in them, all clamor,
சகல விதமான மூர்க்கம்,
all slander,
சகல விதமான குக்குரல்,
all,
எல்லா சகல விதமான.
He uses two words for anger there.
இங்கே கோபத்துக்கு இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்.
Wrath and anger.
கோபம் மூர்க்கம்.
Both.
இரண்டுமே.
How much should we put away?
எவ்வளவு தூரம் நீங்கள் அதை எவ்வளவு தள்ள
வேண்டும்?
சகல கோபத்தையும்.
Now supposing we say we want to put away all the chairs in this room.
உதாரணமாக இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாற்காலிகளையும் நீக்க வேண்டும் என்று சொன்னால்
how many chairs are left here?
நீக்கின பிறகு எத்தனை நாற்காலிகள் இருக்கும்?
Not even one.
ஒன்று கூட இருக்காது.
So when we put away all anger from our hearts,
நம்முடைய உள்ளத்திலிருந்து சகல வித கோபத்தை நீக்குவோமானால்
how much anger is left?
அங்கே எவ்வளவு கோபம் மீந்திருக்கும்?
Zero.
பூஜ்யம்.
Now I want to ask you an honest question.
நேர்மையான ஒரு கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன்.
Jesus said if you love me keep my commandments.
என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று இயேசு சொல்கிறார்.
I read this many years ago.
அநேக ஆண்டுகள் முன்பதாக இதை நான் வாசித்திருக்கிறேன்.
After being born again,
மறுபடியும் பிறந்த பிறகு
I was an angry man.
நான் ஒரு கோபமுடையக்கூடிய மனிதனாக இருந்தேன்.
I used to get angry many, many times.
பல பல சமயங்களிலே கோபப்படுவேன்.
I never knew that I was a fool inside.
நான் உள்ளே மூடனாக இருந்தேன் என்பதை அறியாது இருந்தேன்.
Because nobody showed me this verse seriously.
ஏனென்றால் இந்த வசனத்தை சீரிய முறையில் யாரும் எனக்கு காண்பித்ததில்லை.
I never had a spiritual father.
எனக்கு ஆவிக்குரிய தகப்பன் என்று யாரும் இருந்ததில்லை.
I had to learn almost everything by myself.
ஒவ்வொன்றையும் நானாகவே கற்றுக்கொள்ள வேண்டியதா இருந்தது.
I went to a church where nobody ever spoke about anger.
கோபத்தை பற்றி பேசாத ஒரு சபைக்கு நான் போய் கொண்டிருந்தேன்.
I went to many churches.
பல சபைகளுக்கு நான் சென்றேன்.
Let me tell you honestly.
நான் ஒன்றை நேரடியாக
I never heard one sermon on against anger in any church I went to.
நான் போய் கொண்டிருந்த பல சபைகளில் ஒரு சபையில் கூட கோபத்தை குறித்து பேசவே இல்லை.
You tell me, have you heard a message on that?
நீங்கள் சொல்லுங்கள், வேறு சபையில் நீங்கள் கோபத்தை குறித்து பேசுறதை கேட்டிருக்கிறீர்களா?
Is it written in your Bible that we must put away all anger?
எல்லா கோபத்தையும் சகல விதமான கோபத்தையும் நீக்க போடு என்று உன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா?
Is it written in your Bible that if you got angry you are a fool?
உன்னுடைய வேதாகமத்திலே உனக்கு உள்ளத்திலே கோபம் இருந்தாலே ஒரு மூட என்று எழுதப்பட்டிருக்கிறதா?
Or turn to Matthew chapter 5.
அல்லது மத்தேயு 5 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
It says here.
இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
The Old Testament standard verse 21 was you must not commit murder.
பழைய ஏற்பாட்டினுடைய தரம், பழைய உடன்படிக்கையின் தரம், நீ கொலை செய்யக்கூடாது, கொலை செய்யாதிருப்பாயாக.
That was Moses standard.
அது மோசேயினுடைய தரம்.
You must not commit murder.
நீ கொலை செய்யக்கூடாது.
When Jesus came.
இயேசு வந்தபொழுது
He raised it.
அந்த தரத்தை உயர்த்தினார்.
How much did he raise it?
அவர் எந்த அளவுக்கு உயர்த்தினார்?
He raised it as high as Jesus is above Moses.
மோசேயை காட்டிலும் இயேசு எவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு உயரமாக அந்த தரத்தை உயர்த்தினார்.
And he said,
Now
the standard is not just you shall not commit murder.
இப்பொழுது அந்த தரம் கொலை செய்யாதிருப்பாயாக என்று மட்டுமல்ல,
but verse 22,
22 வசனம்,
if you are angry with your brother,
சகோதரன் மேல் நீ கோபம் கொள்ளுவாயானால்,
that is only in your heart.
உள்ளத்திலே.
You haven't said anything.
இன்னும் கோபப்பட்டு ஒரு வார்த்தை பேசவில்லை.
The Lord is speaking about three steps in anger.
கோபத்திலே மூன்று நிலைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார்.
First,
முதலாவது நிலை,
all three steps are in verse 22.
அந்த மூன்று படிகளுமே 22 ஆம் வசனத்தில் காணப்படுகிறது.
First, anger is in your heart.
முதலாவது உள்ளத்திலே கோபம்.
Are you guilty?
நீ குற்றவாளியா?
Yes.
ஆம்.
You are guilty before the court even though you didn't commit murder.
நீ கொலை செய்யாவிட்டாலும் கூட நியாயத்திற்கு முன்பாக நீ குற்றவாளியாக இருக்கிறாய்.
In the Old Testament verse 21, if you commit murder, you are guilty to the court.
பழைய உடன்படிக்கையிலே கொலை செய்தால் 21 ஆம் வசனம், நீ நியாயசங்கத்துக்கு எதுவாக இருப்பாய்.
In the New Testament verse 22, if you are angry, you are guilty in the court.
ஆனால் புதிய உடன்படிக்கையினுடைய தரம் என்னவென்றால், உள்ளத்திலே கோபம் கொண்டிருந்தாலே நீ நியாயத்திற்கு எதுவாக இருப்பாய்.
The second step,
இரண்டாவது படி,
when the anger comes out of your mouth in some word,
அந்த கோபமானது ஏதோ வார்த்தை வடிவிலே வெளியே வந்து விட்டால்,
it can be any word,
அது என்ன வார்த்தையாக வேண்டுமானாலும் இருக்கலாம்.
Here he says raka,
இங்கே raka என்று சொல்லப்பட்டிருக்கு,
some Hebrew word,
மூடனே என்று தமிழில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு இப்படி,
okay, you get angry and you say something to your brother,
நீ கோபப்பட்டு ஏதோ ஒரு வார்த்தையை நீ வீணடித்து சொல்றாய்.
Now it has come out of the heart,
இப்பொழுது கோபம் உள்ளே இருந்த கோபம் வாய்வழியாக வெளியே வந்து விட்டது.
You are even more guilty,
இன்னும் அதிக குற்றவாளியா இருக்கிறாய்.
And then after some time,
பிறகு சமயம்
கழிந்து, and say again something worse to him,
மீண்டும் நீ அவனிடத்தில் மோசமான ஒரு காரியத்தை சொல்லுகிறாய்.
Then third stage, you are ready to go to hell,
மூன்றாவது படி, இப்போது நீ நரகத்துக்கு போவதற்கு தயாராகி விட்டாய்.
Is it like that in Tamil?
தமிழ் நரகத்துக்கு எதுவாய் இருப்பாய்,
you'll go to hell,
எரி நரகத்துக்கு எதுவாய் இருப்பாய், எதுவாய் worthy to,
you're worthy to go to hell,
நரகத்துக்கு போவதற்கு தகுதியுள்ளவனாய் மாறிவிட்டாய்.
Okay, let me ask you,
நான் உங்களை கேட்கிறேன்,
have you ever heard anyone preach to you that if you keep on getting angry you're ready to go to hell?
நீ தொடர்ந்து கோபப்பட்டுக் கொண்டே இருப்பாயானால் நீ நரகத்துக்கு போவதற்கு தயாராகி விட்டாய் என்று பேசுகிற யாராவது பேசுகிறதை
கேட்டிருக்கிறீங்களா?
நேர்மையாக சொல்கிறேன், நீங்கள் இப்படி கேட்பது இந்த ஒரு சபையாக தான் இருக்கும்.
That is why the devil keeps telling us, telling everybody we are preaching a false doctrine.
ஆகவே தான் பிசாசு மற்ற எல்லாரிடமும் போய் இவர்கள் தவறான உபதேசத்தை பிரசங்கிக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
Is what Jesus taught a false doctrine?
இயேசு போதித்தது பொய் உபதேசமா கள்ள உபதேசமா?
Now do you know what Jesus also said about this?
எப்படி சொல்லியிருக்கிறார்?
About the same verse,
இதே வசனத்தை குறித்து இயேசு சொல்லியிருக்கிறார். மீண்டும்
at the end of the sermon,
அந்த பிரசங்கத்தின் முடிவிலே,
this is part of the sermon on the mount,
இது மலை பிரசங்கத்தினுடைய ஒரு பகுதி,
he said in Matthew 7,
மத்தேயு 7 அதிகாரம்
verse 24,
24 வசனம்,
if you hear these words,
நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு,
what are these words?
என்ன வார்த்தைகள்?
About anger,
கோபத்தை குறித்து.
You hear these words,
இந்த வார்த்தைகளை கேட்டு,
and you do them,
இவைகளின்படி செய்கிறோன் எவனோ,
you decide you're going to overcome anger,
நான் கோபத்தை மேற்கொள்ள போகிறேன் என்று தீர்மானியுங்கள்.
Then you have built your house on a rock,
அப்படியானால் நீ கன்மலையின் மேலே வீட்டை கட்டியிருக்கிறாய்.
Matthew 7:24,
மத்தேயு 7:24,
all the storms of life will not break down my house,
எவ்வளவு புயல்கள் வீசினாலும் அந்த வீட்டை அது இடிக்காது.
Even the storms of judgment in the final day will not knock down your house,
அதிலே ஏற்பட போகிற நியாயத்தின் என்ற புயல் வந்தாலும் இதனை மோதினாலும் அந்த வீடு விழாது.
But
ஆனால்,
if you hear these words,
இந்த வார்த்தைகளை கேட்டு,
who are they who are hearing these words?
இந்த வார்த்தைகளை கேட்கிறவர் யார்?
All of you,
இங்க உட்கார்ந்திருக்கிற எல்லாரும்,
you are hearing these words,
இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் கேட்டு இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
You are either going to be in verse 24 or in verse 26,
நீங்கள் 24 வசனத்திலேயாவது அல்லது 26 வசனத்திலேயாவது ரெண்டு ஒரு ஒரு வசனத்தில் இருக்க போகிறீர்கள்.
It doesn't matter who you are,
நீங்கள் யாராக இருந்தாலும் அது கவலை
இல்லை. God doesn't care whether you are elder brother or senior brother or junior brother or converted yesterday,
நீங்கள் மூப்பராய் இருந்தாலும் அல்லது மூத்த சகோதராய் இருந்தாலும் இளைய சகோதராய் இருந்தாலும் நேற்று தான் ரட்சிக்கப்பட்ட என்று சொன்னாலும் தேவன் அதை குறித்து கவலைப்படுவது.
You hear these words,
இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு,
two types of people,
இரண்டு விதமான மக்கள்,
those who do them, those who don't do them,
இவைகளை இப்படி செய்கிற மக்கள், இவைகளை இப்படி செய்யாத மக்கள்,
those who do it, build their house on the rock,
இவைகளை இப்படி செய்கிறவர்கள் கன்மலையின் மேலே தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள்,
those who don't do it,
இதை செய்யாதவர்கள்,
verse 26, build their house on sand,
இவர்கள் மணலிலே தங்கள் வீட்டை கட்டுகிறார்கள்.
And one day the storms of judgment will come,
நியாயத்தின் பின்னர் ஒரு பெரிய புயல் வரப்போகிறது,
the house will fall,
இந்த காற்றடித்து மூலை முடிந்த வீடு விழுந்து போகும்.
Take it seriously,
ஏய் சீரிய முறையை எடுத்துக்கொள்ளுங்கள்.
I took it seriously,
நான் அதை சீரிய முறையை எடுத்துக்கொண்டேன்.
And I tell you what I told the Lord,
நான் தேவனிடம் என்ன சொன்னேன் தெரியுமா?
I said, Lord, I don't care how long it takes, I want to get rid of anger,
ஆண்டவரே,
sin from my life,
எவ்வளவு நாட்கள் போனாலும் பிடித்தாலும் பரவாயில்லை, நான் இந்த கோபத்தை விட்டுட போகிறேன் ஆண்டவரே.
I want to get rid of all unrighteous sinful anger,
ஆண்டவரே, அநீதியான பாவங்கள் எல்லா கோபத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீக்க போகிறேன்.
I never want to get angry when people insult me, slap me, spit on my face, call me the devil, anything,
என்னை நிந்தித்தாலும், என் கணத்தில் அறைந்தாலும், முகத்தில் துப்பினாலும், என்னை பிசாசு என்று அழைத்தாலும்,
or cheat me,
அல்லது ஏமாற்றினாலும்,
anything,
என்ன செய்தாலும்.
But when I see people making money in the name of Jesus Christ, I want to be angry with them.
இயேசு கிறிஸ்து என்ற பெயரில் பணம் சம்பாதிக்கிற மக்களை, பணத்தை குவிக்கிற மக்களை பார்க்கும் பொழுது அவர்கள் மீது கோபப்படுவேன்.
And I want my words to be like a whip to chase them out.
என்னுடைய வார்த்தைகள் ஒரு சாட்டை போல இருந்து அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும்.
Those are the two sides of Jesus.
இதுதான் இயேசுவின் இரண்டு பக்கங்கள்.
On one side he was never angry when people hurt him.
ஒரு பக்கத்திலே தன்னை காயப்படுத்துகிற மக்களுக்கு மீது கோபப்படாதவர்.
But he was furious when people made money in the name of God.
ஆனால் தேவனுடைய பெயரில் பணத்தை சம்பாதிக்கிற மக்களை பார்த்து அவர் கோபப்பட்டார்.
What does it mean to walk as Jesus walked?
இயேசு நடந்தபடியே நடக்க வேண்டும் என்றால் என்ன அர்த்தம்?
For me it came like this.
எனக்கு இப்படி தான் நடந்தது.
You may not be called to do it because you are not a preacher.
நீங்க ஒரு பிரசங்கியரா இருந்தபடினாலே உங்களுக்கு அந்த அழைப்பு இல்லாம இருக்கலாம்.
But I am called to be a preacher.
ஆனா நான் ஒரு பிரசங்கியரா இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கேன்.
So I have to do both sides.
ஆகவே நான் இரண்டு பக்கங்களையும் செய்ய
வேண்டியிருக்கிறது. I must never get angry when whatever people do to me or say about me.
ஜனங்கள் என்ன மீது என்ன செய்தாலும் என்னை குறித்து என்ன சொன்னாலும் ஒரு காலம் கோபமடையாத வாழ்க்கை.
But I must get angry with every pastor or bishop or preacher who tries to make money in the name of Jesus Christ.
இயேசு என்ற பெயரில் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணத்தை சம்பாதிக்கிற குறிக்கிற ஒவ்வொரு பாஸ்டரா இருந்தாலும் பிஷப்பா இருந்தாலும்
Now you know why I preach so much about that.
ஏன் இதை குறித்து நான் இப்படி இந்த அளவுக்கு பிரசங்கிக்கிறேன் நீங்கள் எண்ணலாம்.
For so many years.
அநேக ஆண்டுகளாக
பிரசங்கிக்கிறேன்.
என்றால்
That is my calling to walk as Jesus walked.
இதினுடைய அழைப்பு இயேசு நடந்தபடியே நான் நடக்க வேண்டும்.
To preach like Jesus preached.
நான் இயேசு பிரசங்கித்தபடியே நான் பிரசங்கிக்க வேண்டும்.
To have the same attitude to people that Jesus had.
యేసుకు జనము మీద ఎంత మనపాన్మే ఇరుందో అదే విధమైన మనపాన్మే కొలుబడి.
If there is somebody who has fallen into adultery,
ఇంగే ఒక ఉపచారతనే కయ్యమేమే పిడికపట్టు ఉండిరందాల్
is repentant,
మనందరిమినాల్
like Jesus said to the woman caught in adultery, I can also say you are forgiven.
ఉపచారతనే పిడికపట్టు ఉన్న స్త్రీని பார்த்து యేసు சொன்னது போல நானும் அவளை பார்த்து நீ மன்னிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்வேன்.
You are forgiven.
நீ மன்னிக்கப்பட்டுவோ.
Adultery is a terrible sin.
ஓ வேசாரம் பயங்கரமான பாவம்.
You have repented.
ஆனால் நீ மனம் திரும்பிவிட்டாய்.
To anybody here,
இங்க யாராவது இருக்கீங்களா?
You fall into adultery.
வேசாரத்தில் விழுந்த யாராவது இங்க இருந்தால்,
have you repented?
மனம் திரும்பிவிட்டீங்களா?
If you have not repented, there is no forgiveness for you.
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உனக்கு மன்னிப்பே இல்லை.
But if you have repented,
ஆனால் நீ மனம் திரும்பி இருந்தால்,
then don't let the devil torture you and torture you about your past failure.
நீ கடந்த கால வீழ்ச்சியை குறித்து பிசாசு உன்னை உபத்திரவப்படுத்திக் கொண்டே சித்திரவதைப்படுத்திக் கொண்டிருக்க அனுமதிக்க வேண்டாம்.
If you have confessed your sin to the Lord,
நீ உங்களுடைய பாவத்தை தேவனுக்கு அறிக்கை செய்திருந்தால்,
and don't say, oh, because that woman tempted me, I fell.
அந்த ஸ்திரீயை சோதித்தால் ஆகவே தான் நான் இதெல்லாம் சாந்து போகவேண்டாம்.
You will never be forgiven.
அப்படி இருப்பாய் என்று அப்படி சொல்லுவாய் என்று சொன்னால் நீ மன்னிக்கப்படவே மாட்டாய்.
Lord, it is my fault.
ஆண்டவரே, என்னுடைய பழி. ஆண்டவரே,
I sinned.
நான் பாவம் செய்து விட்டேன்.
Forgive me, like David said in Psalm 51.
தாவீதின் சங்கீதம் 51 இல் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே, என்னுடைய பாவம் என்று சொல்.
You will be forgiven immediately.
உடனடியாக நீ மன்னிக்கப்படுவாய்.
And the Lord will say, I don't condemn you.
நான் உன்னை வாக்கனிக்குள்ளாக தீர்க்க மாட்டேன் என்று ஆண்டவர்
சொல்வார். Don't sin anymore.
ஆனால் இனி பாவம் செய்யாதே என்று சொல்வார்.
That's how Jesus is.
இப்படிதான் இயேசு இருக்கிறார்.
Very compassionate to someone who is repentant of his adultery.
தன்னுடைய உபச்சாரத்திலிருந்து மனந்திரும்பிய ஒரு மனிதனை பார்க்கும்போது அவர் மனதிற்கும் உள்ளவராக இருக்கிறார்.
But here is a pastor who is trying to make money from poor people.
ஆனால் ஏழை மக்களிடமிருந்து பணத்தை சுரண்டுகிறதான ஒரு பாஸ்டர் இங்கே இருக்கிறார்.
There is no forgiveness for him.
அவருக்கு மன்னிப்பு இல்லை.
The Lord says, how will you escape the damnation of hell?
நரக அக்கினிக்கு எப்படி நீ தப்பித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் கேட்கிறார்.
That is how Jesus was.
இப்படிதான் இயேசு இருந்தார்.
And a true servant of God must be like Jesus Christ in his preaching.
ஒரு மெய்யான தேவ ஊழியன் இயேசு கிறிஸ்துவின் போலவே பிரசங்கிக்க வேண்டும்.
So anger dwells in the bosom of a fool.
ஆகவே கோபம் மூடனுடைய நெஞ்சிலே குடிகொள்கிறது.
And in the Old Testament people could not overcome that.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே மக்களால் அதை மேற்கொள்ள முடியவில்லை.
And the New Testament Jesus would not have spoken against it unless he gives us the power to overcome it.
புதிய ஏற்பாட்டிலே அதை மேற்கொள்வதற்கு நமக்கு வல்லமை கொடுக்கப்படாவிட்டால் இயேசு அதை குறித்து பேசியிருக்க மாட்டார்.
There is another sin that is that Jesus spoke about.
Yes, you face inoru paavam irukkirathu.
You turn to Proverbs chapter 7.
Neethimuzhaiyil 7th adhigaram.
In Proverbs chapter 7,
Neethimuzhaiyil 7th adhigarathile
he speaks about, you know, the whole book of Psalms. Proverbs is about wisdom.
Neethimuzhaiyil puthagam muluvathumaga gnanathai kurithu pesugirathu.
It says in Proverbs 7,
Neethimuzhaiyil 7th adhigaram,
verse 4,
4th vasanam.
Say to wisdom, you are my sister.
நீதிமொழிகள் 7th அதிகாரம் ஞானத்தை
4th verse
4th வசனம் தமிழில் 5th வசனம் ஞானத்தை நோக்கி நீ சகோதரி என்றும்
that means you are the one to help me.
நீதான் எனக்கு உதவி செய்யக்கூடியவன்.
Suppose you have a sister.
உங்களுக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள்.
A pure sister.
ஒரு தூய்மையான சகோதரி.
You are a young brother.
நீ ஒரு வாலிப சகோதரன்.
And you got a very pure sister.
உனக்கு எந்த ஒரு தூய கற்புள்ள ஒரு சகோதரி
இருக்கிறார், you are walking down the road,
நீ ஒரு சாலையில் நடந்து போகிறாய்,
and a very pretty girl tries to tempt you,
அங்கே ஒரு அழகான ஒரு ஸ்திரீ உன்னை சோதிக்கிறாள்,
your sister will protect you,
உன்னுடைய சகோதரி உன்னை பாதுகாப்பாள்.
That is how wisdom is.
இப்படித்தான் ஞானம் இருக்கிறது.
Say to wisdom, you are my sister.
ஞானத்தை பார்த்து நீ என் சகோதரி என்று சொல்.
Then verse 5, it will keep you from this adulterous girl.
அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், அது பரஸ்திரிக்கு உன்னை விலக்கி பாதுகாப்பும்.
From the girl who flatters you with her words.
உன்னை வார்த்தையினாலே முகஸ்துதி செய்யக்கூடிய அந்த பரஸ்திரியிலிருந்து இச்சகம் பேசுகிற சீரந்து உன்னை பாதுகாக்கும்.
And then he talks about a young man who was walking down the road.
அந்த சாலையிலே ஒரு புத்தியின வாலிபன், ஏழாம் வசனத்தை வாசிக்கிறோம், வாலிபன் போய் கொண்டிருக்கிறான்,
walking on the road.
அவன் அந்த வழியாய் போய் கொண்டிருக்கிறான்.
From the other side, verse 10, a woman comes to meet him.
பத்தாம் வசனத்திலே இன்னொரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்படுகிறாள்.
Dressed in a very tempting way.
மிகவும் சோதிக்கப்படக்கூடிய விதத்திலே ஆடை ஆபரணம் தரித்து இருக்கிறாள்.
Tight dress and showing off some parts of her body.
தன்னுடைய உடலினுடைய அங்கங்களை தெரிவிக்கும்படியாக இறுக்கமான ஆடைகள் அணிந்திருக்கிறாள்.
What is the purpose of women wearing tight dresses and showing off some parts of their body?
ஸ்திரீகள் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு சில உடலின் சில பகுதிகளை வெளியே தெரியும்படியாக ஆடை அணிகிறார்கள். ஏன்?
It's only to tempt young men.
வாலிபர்களை சோதிக்கும்படியாக மட்டுமே அப்படி செய்கிறார்கள்.
That's all.
அவ்வளவுதான்.
And one day God, and if that woman falls, if that man falls into sin, one day God will not only judge that man, he will judge this woman for dressing up like this.
ஒரு நாளிலே பாவத்தில் விழுந்ததற்காக அந்த வாலிபனை தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று சொன்னால், அப்படி சோதித்த அந்த பெண்ணையும் நியாயந்தீர்ப்பார்.
It's a wisdom not only keeps us from anger, wisdom will keep us from sexual sin.
ஆகவே ஞானம் நம்மை கோபத்திலிருந்து மட்டும் பாதுகாப்பதல்ல, ஞானம் நம்மை பாலியல் பாவத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்கிறது.
And it says here that she invites him.
அங்கே அவள் அவனை வரவழைக்கிறாள்.
And then he goes after her.
அவன் அவளுக்கு பின்னாக போகிறான்.
Verse 22.
22 வசனம்.
Like an ox that is going to the slaughter.
ஒரு மாடு அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்படுவது போல போகிறான்.
As one who is in chains to the discipline of a fool.
ஒரு மூடன் விளங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போல இருக்கிறான்.
So this is the other person who is a fool.
ஆகவே இங்கே இன்னொரு மூடனை குறித்து வாசிக்கிறோம்.
One fool we already saw who has got anger in his heart.
ஏற்கனவே ஒரு மூடனை குறித்து பார்த்து விட்டோம், அவன் உள்ளத்தில் கோபம் கொண்டான்.
This is the other fool who sees some pretty girl and tries to go after her.
இங்கே ஒரு மூடன் ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்த உடனே அவளின் பின்னாகவே போகிறான்.
Or if he can't see her on the road, he tries to see that pretty woman on his computer.
ஒருவேளை நேரடியாக அந்த பெண்ணை பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீனிலே அந்த பெண்ணை பார்க்கிறார்.
Or on the nowadays on the smartphone.
அல்லது இந்த நாட்களிலே வந்திருக்கக்கூடிய ஸ்மார்ட் போனிலே
பார்க்கிறார்.
அதே மூலம்தான்.
Whether you see it on the road or computer or your phone.
ரோட்ல நேரடியாக பார்த்தாலும் என்ன, கம்ப்யூட்டர்ல பார்த்தாலும் என்ன, போன்ல பார்த்தாலும்
he wants to see this woman.
இந்த ஸ்திரீயை அவன் பார்க்க விரும்புகிறான்.
And whenever you young men and older men, whenever you do that next time,
நீ இளம் ஆளாக இருந்தாலும் வளர்ந்த நபராக இருந்தாலும் அடுத்த முறை அதை செய்ய,
remember Proverbs 7:22.
நீதிமொழிகள் 7:22 நினைவிலே வைத்து,
you are going like an ox to be killed.
கொல்லப்படும்படி அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு மாட்டை போல, காளை மாட்டை போல.
You are going like a man who is going to go in chains into the jail.
இப்பொழுது கையிலே விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையிலே அடைக்கப்பட போகிற ஒரு மனிதனை போல போய்.
And verse 23, you are going like a bird going to be caught in a trap.
23 வசனம், ஒரு கண்ணிலே அகப்பட போகிற ஒரு குருவியை போல இருக்கிறான்.
An arrow will pierce through your life.
அம்பு அவன் ஈரலை பிளந்தது.
And it will cost you your life.
அதனுடைய ஜீவனையை எடுத்துவிட்டது.
So verse 24, my son, listen to me.
ஆகவே 24 வசனம், நீதிமொழியில் 7:24 வசனம், பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள்.
Pay attention to my word.
என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள்.
So there are two sins where it speaks about being a fool.
ஆகவே மூடன் என்று சொல்லப்படும் பொழுது இரண்டு பாவங்களை குறித்து வேதம் சொல்கிறது.
And those are the two sins Jesus also spoke about in Matthew chapter 5.
இந்த இரண்டு பாவங்களை தான் இயேசு மத்தேயு 5 அதிகாரத்திலே பேசியிருக்கிறார்.
We already saw anger.
ஏற்கனவே நாம் கோபத்தை குறித்து நாம் பார்த்தோம் மத்தேயுவிலே.
What is the second thing?
அவர் சொல்ல இரண்டாவது பாவம் என்ன?
Sexual sin.
பாலியல் பாவம்.
And so Jesus speaks about that next.
ஆகவே அடுத்த முறை அடுத்ததாக இயேசு அதை குறித்து பேசுகிறார்.
In the Old Testament verse 27 the standard was you shall not commit adultery. Matthew 5:27.
விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன்.
But that is Moses standard.
அது மோசேயின் தரம்.
But Jesus standard.
ஆனால் இயேசுவின் தரம்.
I say to you.
நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
If you look at a woman in order to imagine in your mind that you'd like to have sex with her
ஒரு ஸ்திரியை நீங்கள் பார்க்கும் பொழுது அவளோடு கூட பாலியல் உறவு கொள்வது போல எண்ணி உங்கள் சிந்தையை பார்ப்பீர்களானால்
it doesn't matter whether that woman is on the road or on your computer screen or on your phone
அந்த ஸ்திரீ சாலையில் நடந்து போகிறவளா இருந்தாலும் சரி அல்லது உங்கள் கம்ப்யூட்டரை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்திரீயா இருந்தாலும் சரி
And
the smartphone le paarkkudiya
it doesn't matter whether you are 17 years old or 70 years old
unakku 17 vayda irundhalum sari alladhu 70 vayda irundhalum sari 11 porutalla
and you use your eyes to lust there
nee unudaiya kangalai anga ichikkumudiya payanpaduthinal
it is better to pull out your eye
unga kannai pidiyi podu nalama irukum podu nalama irukum
you pull out your right eye
kangalai pidiyi vittal
your right eye
unga valadhu kannai
when your left eye is committing the sin again
valagane pidiyai irukkathu ippozhu idathu kannu indha paavathai seigirathu
pull out that also
andha kannai pidiyi podu
it is better to be blind and go to heaven than to have both eyes and go to hell
irandu kangal paarvaiyodu naragathukku poguvai paarthum irandu kangal koodaga paravathukku pogu nalladhu
that's what he said in verse 29
ithan 29th vasanathile yesu solugirar
it says your whole body will be thrown into hell
unniya muniy sariram naragathile thallapadum
he said lord You mean you're going to throw my whole body into hell just because I lusted after a woman?
And over a stree naan kangalai ichiyodu paarthapodhal en mulu sarirathin narangalai poda pogudira?
It is a sin.
Adhu or paavam
because that girl is somebody created by God to be the temple of the Holy Spirit.
Yenbal andha pen or parisutha aaviyarudaiya aalayamaga irukkumudiyaga தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பெண்
and you are treating her like an object for to satisfy your sexual lust
ஆனால் நீயோ உன்னுடைய இச்சை பாலியல் இச்சை சம்பந்தமான அந்த தாகத்தை தீர்த்துக் கொள்வதற்காக அவளை பயன்படுத்துகிறாய்
there was a missionary who came to India 200 years ago
200 வருடங்களுக்கு முன்பதாக இந்திய தேசத்துக்கு ஒரு மிஷனரி வந்தார்
young man
ஒரு வாலிப
மிஷனரி his name was Henry Martin
அவருடைய பெயர் ஹென்றி மார்ட்டின்
and he worked in north india among the muslims
muslim makkal mathiyile vada indiyavile avar arpani
like every young man he was tremendously tempted by young women
avar valigina irundavudinale adhigamaga ilam pengalin nalasolikapattar
he was honest about it
adhe kurtha neermaiya irundar
he said
avar sonnar
whenever I'm tempted those days there was no computer or phones
and anatile alaibesiyum illai allad kanniyum illai
so it was only on the street or somewhere he would see
saalile nadandhu pogumbodhellam paarpar
and he said whenever I'm tempted with a pretty girl
eppozhellam oru alagana penninale naan sodhikapadugireno
he said immediately I will pray
unadiyaga naan jebikaramippen
lord
andore
you created her
இவளை ஆண்டவரே உண்டாக்கினேன்
ஆண்டவரே holy temple for you
உமக்கென்ன பரிசுத்த ஆலயமாக இருக்க முடியாக நீர் உண்டாக்கின
I pray that she will be a holy temple for God
ஆண்டவரே அந்த பெண் தேவனுக்கென்ன ஒரு பரிசுத்த ஆலயமாக இருக்க முடியாக நான் ஜெபிக்கிறேன்
I pray that her body will be the temple of the Holy Spirit
அவளுடைய சரீரம் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கட்டும் ஆண்டவரே
and he said whenever he prayed like that he could impossible for him to lust after that girl
எப்பவும் அப்படி ஜெபிக்கிறாரோ அப்படிப்பட்ட நேரத்திலே அந்த ஸ்திரீ இச்சிப்பதே புறத காரியமாய் மாறி விடுகிறது
I remember reading that story when I was a young man
naan oru valibana irundapodhu indha kadhai naan ketten
and it hurt me
adhe enakku odhuvi seidhu
many 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 times I prayed that
aneega muraigalile naan ippo jebikkirukken
lord she was created to be a temple of the holy spirit
andore parisutha aaviyanudaiya aalayamaga irukkumbadiyaga avan srishtikkappattaal
don't let me have any desire for her
andore avul meedhu naan aasai pada vendam
these are two very serious sins that rob us of wisdom
ஞானத்தை நம்மளுக்கு பறித்துக் கொள்ளக்கூடிய இரண்டு பாவங்கள்
In the Old Testament there was no 12th commandment saying thou shalt not lust after a woman.
ஸ்திரீயை இச்சிக்க கூடாது என்கிறதன 12வது கட்டளைகள் கட்டளை பழைய ஏற்பாட்டில் இல்லை.
Because Jesus knew it was impossible.
என்றது கூடாத காரியம் என்று இயேசு அறிந்திருந்தார்.
But now
ஆனால் இப்பொழுது
why has he given us these commandments?
ஏன் இந்த கட்டளைகளை தேவன் கொடுத்திருக்கிறார்?
Because now we can be filled with the Holy Spirit.
ஏனெனில் இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்.
Now let me tell you Paul's testimony.
இப்பொழுது பவுலுடைய சாட்சியை உங்களுக்கு சொல்கிறேன்.
You know, the 10th commandment was that you should not lust after your neighbor's wife or daughter.
10th karpane ungal ayalagathanudaiya magaliyo manaviyo ichikka vendam.
I told you, you can all keep the 9 commandments, the 10th commandment nobody
can. Naan sonnen ungal ellarum 9th karpanigalai kaikolla mudiyum 10th karpani yarum kaikolla mudiyadhu.
When you get time, read Exodus chapter 20, all the 10 commandments are there.
Neengal neram padikkumbodhu yathram 20th adhyayathai vaasithu paarungal and ella 10 karpanigalum inge koduthapattirukkirathu.
I would have read it to you, but we don't have time.
Naan idella mulaiyume vaasithu kaanpichirukka mudiyum.
You go home and read Exodus 20.
நீங்கள் வீட்டுக்கு சென்று யாத்ராம் 20 அதிகாரத்தை வாசித்து
பாருங்கள். See, you can keep all 9 commandments, all of you.
நீங்கள் எல்லாருமே முதல் 9 கற்பனைகளை கைக்கொள்ள முடியும்.
But you cannot keep the 10th.
ஆனா 10th கற்பனையை கைக்கொள்ள முடியாது.
Then why did God keep the 10th commandment?
ஆனா ஏன்ங்கே 10th கற்பனையை தேவன் அங்கே வைத்திருக்கிறார்?
You shall not desire your neighbor's wife, your neighbor's daughter, or anything that is your neighbor.
உன் அயலகத்தானுடைய மனைவியாவது அவருடைய பிள்ளையாவது அவருடைய அயலகத்தானுக்கு சொந்தமான எதையும் இச்சிக்க கூடாது.
9 commandments are outside.
9 கற்பனைகளும் பிரம்மான வாழ்க்கைக்கு.
Only the 10th commandment was inside.
10th கற்பனை மட்டுமே உள்ளான வாழ்க்கைக்கு சம்பந்தப்பட்டது.
Why did God keep it there?
ஏன் தேவன் அங்கே வைத்திருக்கிறார்?
To test people.
ஜனங்களை சோதிக்கும்படியாக.
How many people will go through the commandments and come to the 10th and say, oh Lord, I can't keep this.
எத்தனை பேர் இந்த கற்பனைகளை ஒன்றன் பின்றாக வாசித்து வாசித்து 10th கற்பனை வாசிக்கும் போது ஆண்டவரே என்னால முடிய முடியாத ஆண்டவரே என்று நேர்மையாக எத்தனை பேர் சொல்லுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
They stop with 9.
ஒன்பதாவது கற்பனை வந்து நிறுத்தி விடுகிறார்கள்.
I'm happy.
நான் சந்தோஷமா இருக்கிறேன்.
They don't think about the 10th.
10th கற்பனை குறித்து எண்ணி பார்ப்பதில்லை.
I'll give you one example.
ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுங்க.
Mark's Gospel, chapter 10.
சுவிசேஷம் 9th அதிகாரம்.
10.
10th அதிகாரம்.
There was a young rich man who came to Jesus.
ஒரு ஐசரியமுள்ள ஒரு வாலிபன் இயேசுவிடத்தில் வந்தான்.
Mark 10 verse 17.
மார்க் 10:17.
He said, good teacher, what shall I do to inherit eternal life?
நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் நல்ல போகிறேன் என்று கேட்கிறார்.
Today if somebody comes with that question,
இன்றைக்கு யாராவது இந்த கேள்வியோடு வந்தால்,
we say, repent of your sins and believe that Jesus died for you and rose again.
நீ மனம் திரும்பி இயேசு உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசி
and receive him into your life.
அவரை உன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்.
But this is Old Testament time.
ஆனால் இது பழைய ஏற்பாட்டு காலம்.
So that was not the message Jesus
gave. அவர் இயேசு பிரசங்கித்த செய்தி அதல்ல.
So when he asked Jesus about eternal life,
அவர் இயேசுவை பார்த்து நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கும்பொழுது,
Jesus said verse 19, you know the commandments, keep them.
19th வசனத்தில் சொல்கிறார், நீ கற்பனையை அறிந்திருக்கிறாயே அவைகளை கைக்கொள்.
Keep the commandments, that's how you get eternal life in the Old Testament.
கற்பனைகளை கைக்கொண்டால் போது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டில் இதுதான் காரியம்.
The Old Testament was in 2 tablets of stone.
பழைய
ஒரு
கல்லிலே 4 கற்பனைகள் அது தேவனோடு சம்பந்தப்பட்டவை.
Don't have any other gods.
உனக்கு வேறு
don't take the Lord's name in vain.
கர்த்தரின் நாமத்தை உன்னில வணங்காதிருப்பாய்.
Don't worship idols.
விக்கிரகங்களை வணங்காதிருப்பாயாக.
Keep the Sabbath day holy.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிப்பாயாக.
Those commandments all the Jews kept.
இந்த கற்பனைகளை எல்லா யூதர்களுமே கை கொண்டார்கள்.
So Jesus did not even mention them.
ஆகவே இந்த 4 கற்பனைகளை ஆண்டவர் இங்கே குறிப்பிடக்கூட இல்லை.
The other tablet with the remaining 6 commandments.
மீதியுள்ள இன்னொரு கல்லிலே மீதியுள்ள 6 கற்பனைகள் சொல்லப்பட்டிருக்கிறது.
Honor your father and mother.
தாப்பனையும் தாயும் மனமன்னவையாக.
Don't steal.
கடவுள் செய்யாதிருப்பாய்.
Don't commit adultery.
விபச்சாரம் செய்யாதிருப்பாய்.
Don't murder.
கொலை செய்யாதிருப்பாய்.
Don't bear false witness in the court.
வழக்கு மன்றத்திலே பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக.
And the 10th one, don't desire anything that your neighbors.
10th karpani unde ayalagathanoda edhiyum ichiyaga irpayaga.
Here Jesus does not mention the 10th commandment.
Inge neengal vaasithu paarunga 10th karpaniye Yesu sollakoda illai.
He says 5 6 7 8 9.
5 6 7 8 9 nilthi vittar.
He says, you know, don't murder, don't commit adultery, don't steal, don't
bear false witness. Visaram seiyadirpayaga.
Don't defraud, honor your father and mother.
Unta apdi thaan manamanaiyaga.
And you say, Lord, why did you leave out the 10th one?
Andare 10th karpani yen nee vittu vitti?
If you were there and you asked Jesus, why you haven't mentioned the 10th
one? Ninga irundirukkeenga endru sonnal Yesu indile kettundirukku kettu paarungal andare yen nee adai vittu vittir endru.
Jesus would have said,
Yesu solvar,
nobody can keep that.
Yaarume adai kai kolla mudiyadhu.
I won't even mention it.
Aagave naan adai sollavum maaten.
And this man says,
indha manidhan solran,
I have kept all these commandments.
So my youth, indha karpani ellavattum siruvayil mundu kai kondai.
Even then Jesus did not mention the 10th.
அப்படி இருந்தும் 10th கற்பனை இயேசு அங்கே குறிப்பிடவில்லை.
If that rich young man was really honest, he would have said, Lord, there is also a 10th commandment I cannot keep.
இந்த பணக்கார வாலிபன் நேர்மையானவனா இருந்தால் என்றால், ஆண்டவர் 10th கற்பனையை மறந்து விட்டீர்களா, அதனால கைக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லியிருப்பான்.
Why didn't he say that?
ஏன் அவன் சொல்லவில்லை?
I'll tell you another rich young man.
இன்னொரு பணக்கார வாலிபனை பற்றி சொல்லுகிறேன்.
His name was Paul.
அவனுடைய பெயர் பவுல்.
He was Saul of Tarsus.
அவனுடைய பழைய பெயர் தர்சீஸ். பட்டணத்திலே வாழ்ந்த சவுல்.
His father was a very rich businessman in Tarsus.
அவருடைய தகப்பனார் தர்சு பட்டணத்திலே மிகப்பெரிய ஒரு தொழில் வியாபாரியாக இருந்தார்.
He was a young man who tried to keep the commandments.
அவர் ஒரு வாலிபனாக இருந்து எல்லா கற்பனையும் கைக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தார்.
He says in another place, I kept all the commandments. And he's not talking about the 9 commandments.
அங்கே ஒன்பது கற்பனைகளை குறித்து அவர் பேசவில்லை.
He has kept all that.
அவர் அவைகளெல்லாம் கைக்கொண்டு விட்டார்.
But when the law said you shall not covet, you shall not lust after your neighbor's wife and daughter and all that.
இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால், அயலகத்தனுடைய மனைவியாவது பிள்ளையாவது நீ இச்சியாதிருப்பாயாக என்று சொல்லாதிருந்தால்,
then you'd be all right.
பாவம் இச்சை பாவம் என்று ஐயாமல் இருப்பேன்.
But because of this,
இப்படி
சொன்னபடி I discovered.
நான் கண்டுபிடித்தேன்.
Verse
8, வசனம்,
I discovered every type of lusting in my heart.
பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று சகலவித இச்சைகளையும் நடக்கிறது.
Coveting of every kind, he says in verse
8. வசனத்தை பாருங்கள், சகலவித இச்சைகளையும் நடப்பித்தது.
Paul, did you lust after somebody's wife?
பவுலே, அயலகத்தனுடைய மனைவியை இச்சித்தீரா?
Yes.
ஆமா.
Did you lust after somebody's daughter?
வேறு ஒருவருடைய மகளை இச்சித்தீரா?
Many. Many daughters. Paul, when you were a young man, were you lusting after the girls walking on the street?
பவுலே, நீர் வாலிபனாய் இருந்த பொழுது தெருவில் நடந்த ஸ்திரீகளினாலே சோதிக்கப்பட்டீரா?
Yes. Many times.
பல சமயங்கள்.
I mean, you could not get victory over that.
அதன் மீது உனக்கு வெற்றி பெற முடியவில்லையா?
Never.
ஒரு காலம் பெற முடியவில்லை.
But the other 9 commandments I kept faithfully.
ஆனால் மற்ற 9 கற்பனைகளை நான் மிகவும் உண்மையாக கைக்கொண்டேன்.
When it came to the 10th commandment,
10th கற்பனை வரும்பொழுது,
I was just defeated.
நான் தோற்கடிக்கப்பட்டவன்.
And verse 9, sin became alive in me and I died spiritually.
நாம் வசனத்திலே வாசிக்கிறோம், பாவம் எனக்குள்ளே உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன்.
And what does he say?
அவர் என்ன சொல்கிறார்?
Verse 24. Oh, wretched man. Who will deliver me from this?
நான் இந்த மரண சிறையத்தினுடைய யாரும் விடுதலாக்குவார்.
You are also defeated by this sin.
நீங்களும் பல சமயங்களில் இந்த பாவத்தினால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
Even some of you young girls and women.
சில வாலிப சகோதரிகளும் ஸ்திரீகளும் சோதிக்கப்பட்டிருக்கிறது.
When you desire after some boy.
ஒரு பையனை நீங்கள் இச்சிக்கும் பொழுது,
do you say, oh, wretched man that I am?
ஐயோ, வெட்கமான மனுஷன் நான் என்று சொல்கிறீர்களா?
Because Paul said that, he got freedom.
பவுல் நிர்பந்தமான மனுஷன் என்று சொன்னபடினாலே அவர் விடுதலை அடைந்தார்.
He said, Lord, I want to be free.
ஆண்டவரே, நான் விடுதலையாக வேண்டும்.
I have heard about this for 30 years.
30 ஆண்டுகளாக இதை குறித்து கேள்விப்பட்டேன்.
And I'm still defeated.
இன்னும் நான் தோற்கடிக்கப்படுகிறேன்.
Wretched man that I am.
நிர்பந்தமான மனுஷன் நான்.
When will I get wisdom?
எனக்கு எப்பொழுது ஞானம் கிடைக்கும்?
And when the Lord heard that cry,
தேவன் அந்த கதறலை கேட்டார்.
He delivered him.
அவரை விடுதலையாக்கினார்.
He says,
அவர் சொல்லுகிறார்,
listen to this, Romans 8 verse 2.
ரோமர் 8:2 வாசித்து கவனியுங்கள்.
The law of the Holy Spirit,
பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம்,
which is not 100 commandments,
100 கற்பனைகள் அல்ல,
but which is life in Christ Jesus.
அது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவன்.
The Holy Spirit brought the life of Christ in me.
பரிசுத்த ஆவியாளர் எனக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவனை கொண்டு வந்தார்.
Set me free from this law of sin.
அது இந்த பாவ பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிவிட்டது.
And then verse 3, what the law could not do.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை 3 வசனம்.
What was it the law could not do?
நியாயப்பிரமாணத்தால் என்ன செய்ய முடியவில்லை?
The law could not help me to keep the 10th commandment.
10th கற்பனையை நியாயப்பிரமாணமானது கைக்கொள்ள முடியாக உதவி செய்ய முடியவில்லை.
God did it.
தேவன் செய்தார்.
What the law could not do, God did.
நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவன் செய்தார்.
So that now, verse 4,
நான்காம் வசனம், இப்பொழுது
the requirement of the law can be fulfilled in me.
நியாயப்பிரமாணத்தின் நீதி என்னில் நிறைவேற்றப்பட முடியும்.
What is the requirement of the law?
நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன?
You shall not desire your neighbor's wife or daughter or any girl or anyone.
அழகத்தருடைய மனைவியாவது பிள்ளைகளையாவது எந்த பெண்ணையாவது நீ இச்சிக்க கூடாது.
It says it can be fulfilled in me.
அதினுடைய வாழ்க்கை நிறைவேற்றப்பட முடியும்.
Because now I don't walk according to the flesh, I walk according to the prompting of the Holy Spirit.
நான் இப்பொழுது மாம்சத்தின்படி நடப்பதில்லை, ஆவியானவருடைய ஏவுதலின்படி நடக்கிறேன்.
It's not automatic.
தானாக நடைபெறுவதில்லை.
Some people think, oh, if I'm filled with the Holy Spirit, then all these things will go.
சில நினைக்கிறது என்னவென்றால், பரிசுத்தாவினால் வந்துவிட்டால் போதும், எல்லாம் போய்விடும் என்று.
See, God does not make us like robots.
நம்மை ரோபோட்டுகள் போல, மனுஷ இயந்திரங்களைப் போல தேவன் உண்டாக்கவில்லை.
You know, a robot is a machine made to look like a man.
ஒரு மனிதனைப் போலவே காட்சியளிக்கும்படியாக மனித இயந்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது.
They put all types of computer programs inside.
அந்த கணினியுடைய புரோகிராம் எல்லாம் உள்ளே புரோகிராம் பண்ணி வைத்திருப்பார்கள்.
And it will do whatever you tell it to do.
அது என்ன செய்ய சொன்னாலும் அது செய்யும்.
Say hello.
Hello சொல்லு.
Hello.
Hello.
Don't go there.
அங்க போகாதே.
Don't go there.
போகாதே.
Go here.
இங்க போ.
That's a robot.
அது ரோபோட்.
God did not make Adam like a robot.
ஆதாமை தேவன் ரோபோட்டை போல உண்டாக்கவில்லை.
He gave us free will.
அபிஷேகத்திலும் நிரப்பப்பட்டிருந்தாலும் கூட
உங்களுக்கு
வல்லமே தருவார்.
But you have to say yes. It's like if I were to use an illustration.
ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன்.
I use illustrations because Jesus was always using illustrations.
இயேசு பல சமயங்களில் விளக்கங்களை பயன்படுத்த முடிந்தாலும் நானும் விளக்கங்களை பயன்படுத்துகிறேன்.
See, when you build a new house,
ஒரு புது வீட்டை கட்டுகிறீர்கள்,
it's all dark.
இருட்டாக இருக்கிறது.
Then you apply to the electricity board to give you an electricity connection.
மின்சாரம் வாரியத்திற்கு எனக்கு மின்சாரம் இணைப்பு வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விண்ணப்பிக்கிறீர்கள்.
You have fitted the bulbs and fans and everything.
நீங்கள் வீடு கட்டி வீட்டிலே மின் விசிறியை பொருத்தி விட்டீர்கள், மின் பல்புகளை பொருத்தி விட்டீர்கள்.
It's dark.
ஆனாலும் இருட்டாக இருக்கு.
All the bulbs are there, it is dark.
எத்தனை பல்புகள் இருந்தாலும் இன்னும் இருட்டாகவே இருக்கிறது.
You ask the electricity board, give me a connection.
மின்சார வாரியத்திலே போய் எனக்கு ஒரு தொடர்பு, மின் தொடர்பு
கொடுங்கள்.
அவர்கள் மின் இணைப்பை கொடுக்கிறார்கள்.
That is like being filled with the Holy Spirit.
அதுதான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படக்கூடிய வாழ்க்கை.
Then what do you do?
பிறகு என்ன செய்வீர்கள்?
It's still dark.
இன்னும் இருளாகவே இருக்கிறது.
You have to do something.
நீங்கள் என்ன ஒன்று செய்ய வேண்டும்?
You can't tell the electricity board, now please come here and put on the switch.
நீங்கள் மின்சார வாரியத்தை வேலை செய்வதை வந்து நீங்க வந்து என் பெட்ரூம் ஹாலில் சுவிட்ச ஆன் பண்ணி விடுங்கன்னு கேட்க முடியாது.
In the morning you call them, say please switch it off.
அடுத்த நாள் காலையில நீங்க எல்லாம் சுவிட்ச ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்ல கேட்க முடியாது.
So we give you the connection.
மின்சார இணைப்பு மட்டும்தானே கொடுக்க முடியும்.
You have to put on the switch.
சுவிட்சை கொடுக்கிறது உங்க மேல.
That is what the Lord tells us also.
இதேதான் தேவன் நம்மிடத்திலும்
சொல்றார். I'll give you the power of the Holy Spirit.
நான் பரிசுத்த ஆவியானவர் வல்லமை உங்களுக்கு கொடுக்கிறேன்.
Drive away the darkness from your heart.
உன்னை இருதயத்திலிருந்து இருளை விரட்டி அடிக்கும்.
But you got to put on the switch.
ஆனால் நீதான் அந்த சுவிட்சை போட.
You got to use that power to deny your will.
உன்னை சொந்த சித்தத்தை மறுப்பதற்கு நீதான் அந்த வல்லமையை பயன்படுத்த வேண்டும்.
That's the meaning of the Spirit of life verse 2. Set the Spirit set me free from the law of sin.
இதான் இரண்டாம் வசனம் ரோமர் 8:2 அர்த்தம். ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பதை பிரமாணத்தை விடுதலையாக்கிற்று.
It is because verse 4 I refuse to walk according to the flesh and I walk according to the spirit.
நிரந்தரமாக நான் மாம்சத்தின்படி நடப்பதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டு ஆவியின்படி நடக்க விருப்பம் தெரிவிக்கிறேன்.
So holiness is a cooperation between the Holy Spirit and me.
ஆகவே பரிசுத்தம் என்பது பரிசுத்த ஆவியானவரும் நானும் சேர்ந்து இசைந்து செயல்படுகிற வாழ்க்கை.
If it is entirely up to me, I'll be defeated every day.
ஒருவேளை என்னையே சார்ந்திருக்கக்கூடிய காரியம் என்று சொன்னால் நான் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருப்பேன்.
If it's entirely up to the Holy Spirit, I'll become a robot.
முற்றிலுமாக பரிசுத்தாவியானவரையே சார்ந்திருப்பம் என்று சொன்னாலும் நான் ரோபோட்டாக மாறிவிடுவேன்.
That means I don't have a choice.
எனக்கு தெரிவு செய்யக்கூடிய திறமை இல்லை.
You know how these robots walk. Seen pictures of these robots.
நீங்கள் ரோபோட்டுடைய பாரத்தை பார்த்திருக்கிறீர்கள்.
So God had made Adam like a robot.
இந்த ரோபோட்டை போல தேவன் மாற்றியிருந்தால்,
Adam.
ஆதாமை தேவன் ரோபோட்டை போல உண்டாக்கியிருந்தால்,
Adam and Eve.
ஆதாம் ஏவாள்.
They will walk up to the tree of knowledge of good and evil.
அவர் அப்படியே ரோபோட்டை போல நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் மரத்தின் கீழே போயிருப்பார்கள்.
The program inside says turn right.
உள்ளே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் இருக்கிறது, வலதுபக்கம் திரும்பு.
ஓகே, டர்ன்ஸ் ரைட்.
வலதுபக்கம் திரும்பிவிட்டார்கள்.
நவ் தி ப்ரோக்ராம் சேஸ் கோ டு தி ட்ரீ ஆஃப் நாலேஜ் குட் அண்ட் ஈவில்.
இப்போ இந்த ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் சொல்லுகிறது நன்மை தீமை அறியத்தக்க
அந்த கோஸ் தேர்.
அங்கே போகிறான்.
Then the program says, now go to God and say, I love you.
இப்போது தேவனிடத்தில் போய் ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று
சொல். So he walks up to God and says, I love you.
இப்போது ஆண்டவரே நேசிக்கிறேன் என்று சொல்கிற ரோபோட்.
Do you think God wanted children like that?
தேவனுக்கு இப்படிப்பட்ட பிள்ளைகள் தேவை என்று நினைக்கிறீர்களா?
Do you want children like that?
அப்படிப்பட்ட பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தா சந்தோஷமா இருப்பீர்களா?
Would you be happy when you come home from work?
வேலை முடித்து களைப்பாகி வீட்டுக்கு வருகிறீர்கள்.
A small robot comes to the door.
குட்டி ரோபோட் கதவு பக்கம் வருகிறது.
Says, hello daddy.
Hello daddy.
What can I do for you?
உங்களுக்கு என்ன செய்யட்டும்?
I love you so much.
உங்களை நேசிக்கிறேன்.
Can I bring you your slippers?
உங்கள் செருப்பை கழட்டி விடவா? செருப்பை கொண்டு வந்து கொடுக்கவா?
I don't want a robot.
எனக்கு ரோபோட் வேண்டாம்.
I say, give me a 3-year-old naughty son.
ஒரு குறும்புகார பையனா இருந்தாலும் பரவாயில்ல, 3 வயசு இந்த பையனா கொடுங்க.
I don't want a robot.
ஒரு பிள்ளையா கொடுங்க.
God is
ரோபோட் வேண்டாம்.
He is not going to force you so that you can never get angry, you can never lust.
நீ கோபப்படாமலே இருக்க முடியாத, நீ இச்சிக்காமலே இருக்க முடியாத, தேவனை நிர்பந்திக்க போவதை நீ கட்டாயப்படுத்த
போவதான்
பரவாயில்லையே என்று சொல்லி நீங்கள் என்னங்கிறீர்களா? நீ ரோபோட் ஆயிருக்கும்.
You will never be a, you will never sin.
ஒரு காலம்
பிள்ளையாக
இருக்க முடியாது.
Look at the planets and the stars.
நீங்கள் கோள்களையும் நட்சத்திரங்களையும் பாருங்கள்.
They never sin.
அவைகள் பாவம் செய்வதில்லை.
For thousands of years they obeyed God perfectly.
ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூர்ணமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறது.
They cannot be children of God.
அவைகள் தேவனுக்கு பிள்ளைகளை மாற முடியாது.
You cannot be a child of God if you don't have free will to choose.
ஒரு நீங்களாகவே தெரிவு செய்யக்கூடிய ஒரு சுயாதீன சத்தம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகவே மாற முடியாது.
But as you exercise that will in God's favor,
ஆனால் இந்த சுயாதீன சத்தத்தை தேவன் சார்பாக இருக்க முடியாது நீங்கள் பயன்படுத்தீர்களானால்,
you become strong to do the will of God.
தேவசத்தை செய்வதற்கு நீங்கள் வலிமையுள்ளவர்களாக மாறுவீர்கள்.
See like these people who go to the gym and exercise themselves.
ஜிம்ல போய் உடற்பயிற்சி செய்யக்கூடிய மக்களை பாருங்கள்.
With one hand they can lift 50 kilos.
ஒரு கையிலே 50 கிலோ எடை ஹாயாவாக தூக்குவார்கள்.
100 kilos,
100 kilo ikkukkuraangal.
Those who don't do exercise, even 15 kilos they are struggling.
Udarpachi seiyadhal 50 kilo thookkuvadharku poraatam.
But constant exercise they can do amazing things.
Ana thodarndu udarpachi seidikonde irundhal viyakkathakka kaariyai seigiraar.
I've seen pictures of a person holding a rope in his teeth and pulling a car.
பள்ளியிலே ஒரு கையை கடித்துக் கொண்டு மறுபக்கத்தில் இந்த காரில் கட்டப்பட்டிருக்கிறது, அந்த காரை இழுக்கிறதை
பார்த்திருக்கிறேன்.
அவர்கள் உடற்பயிற்சி செய்து அவர்கள் செய்யக்கூடிய சாதனை பார்க்கும்போது வியப்பாக
இருக்கிறது.
ஆகவே பரிசுத்த ஆவியானவர் செய்து கொடுப்பதற்கு அந்த உடற்பயிற்சியை நாம் செய்து கொண்டே இருந்தால்,
ஸ்மால் திங்ஸ் பிக் திங்ஸ்,
சின்ன காரியம் பெரிய காரியம்.
ஸ்டார்ட் வித் தி ஸ்மால் திங்ஸ்,
சிறு காரியத்தை ஆரம்பியுங்கள்.
சம்டைம்ஸ் வென் யூ ஆர் டுயிங் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட்,
நீங்கள் முக்கியமான ஒரு காரியத்தை செய்து
கொண்டிருக்கிறீர்கள்.
என்னோட கொஞ்ச நேரம் பேச முடியாது, செலவு
செய்யுங்களா?
முக்கியமான காரியம் பார்த்துட்டு
இருக்கேன், கொஞ்சம் காத்திருந்தேன்.
ஆகவே சோதனை நேரத்திலே நீ உன்னை ஆயத்தப்படுத்தக்கூடிய அந்த பலனை நீ பெற்றுக்கொள்ளாமல்
பார்த்தீங்க. You half an hour from now when temptation is coming for you.
அரை மணி நேரம் இன்னும் அரை மணி நேரம் கழித்து வேறொரு சோதனை வரப்போகிறது.
Preparing you now saying stop this and spend few minutes with me.
அந்த சோதனையை ஜெயிக்கும்படி அவனை ஆயத்தப்படுத்த முடியாது. இப்பொழுது 2 நிமிஷத்தை கொஞ்சம் நிறுத்திவிட்டு என்னோட செலவு செய்ய சொல்கிறார்.
That's how Jesus tried to prepare Peter, James and John in the Garden of Gethsemane.
இப்படித்தான் பேதுரு, யோவான், யாக்கோபை கெத்செமனே தொடர்ந்து இயேசு ஆயத்தப்படுத்த விரும்பினார்.
Pray.
ஜெபியுங்கள்.
Pray. Temptation is coming.
சோதனைக்குட்படுத்தாத, சோதனைக்குட்பட பண்ணாமல் நீ விழித்தது ஜெபி என்று சொன்னார்.
They did not listen.
அவர்கள் செய்து கொடுக்கவில்லை.
So when temptation comes, Peter takes out the sword and cuts off somebody's ear.
சோதனை வந்தபொழுது பேதுரு பட்டயத்தை உருவி ஒரு காதை வெட்டி விட்டார்.
He would not have done that if he had obeyed God and prayed when Jesus told him to pray.
இயேசு ஜெபிக்க சொன்னபொழுது ஜெபித்திருந்தால் அதை அப்படி செய்திருந்திருக்க மாட்டார்.
And many times,
அநேக சமயங்களில்
the Lord has prompted you to spend 2-3 minutes in prayer.
2-3 நிமிஷம் ஜெபத்தில் செலவு
செய்யணும். However important your work, stop.
எவ்வளவு முக்கியமான வேலை செய்தாலும் நிறுத்திவிடு.
Or sometimes when you're tempted to say something to somebody, the Holy Spirit says, don't say it.
நீ ஒருமுறை ஏதோ ஒரு காரியத்தை சொல்ல முடியாது, நீ சோதிக்கப்படுகிறாய், ஆவியானவர் சொல்லுகிறார் நிறுத்து.
That is an exercise.
அது ஒரு பயிற்சி.
Like building your muscles.
அதனுடைய தசைகளை விருத்தி செய்வதற்குரிய உடற்பயிற்சியை போல.
You don't listen.
கவனிக்காவிட்டால்
then you don't become strong.
நீ வலிமையானவனை மாற முடியாது.
So from now onwards,
அவர் இப்பொழுதிலிருந்து,
say, Lord,
ஆண்டவரே,
I want to listen to that still small voice that says,
அந்த மெல்லிய சத்தம் ஆண்டவரே, அதை
கேட்க வேண்டும். That says, do this or don't do this.
இதை செய்யாதேன்னு சொல்லக்கூடிய சத்தம் கேட்க வேண்டும்.
Don't say that now.
இப்பொழுது இதை சொல்ல வேண்டாம்.
Keep quiet.
அமைதியாயிரு.
Or go and ask forgiveness from your wife now.
அல்லது இப்ப போய் மனைவிட்டு மன்னிப்பு கேளு.
Go and ask for forgiveness from your husband now.
உன்னை கணவனிடத்தில் இப்பொழுது போய் மன்னிப்பு கேள்.
You keep listening to the Holy Spirit like that.
இப்படி நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு செவிகொடுத்துக் கொண்டே இருந்தால்,
you will become a spiritually strong man.
ஞானபுரிய ரீதியிலே வலிமையான ஒரு மனிதனாய் மாறுவாய்.
You see, the temptation to anger is a very strong temptation.
கோபப்படக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய சோதனை மிகவும் வலிமையான சோதனை.
But not stronger than the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரை காட்டிலும் அது வலிமையானதல்ல.
What about the temptation through women?
ஸ்திரீகள் மூலமாக வரக்கூடிய சோதனை என்ன?
There were two people in David's life.
தாவீதுடைய வாழ்க்கையில் இரண்டு பேர் இருந்தார்கள்.
கோலியாத்,
கோலியாத்,
பத்சேபா,
பத்சேபாள்.
Who was stronger? Tell me.
நீங்க சொல்லுங்க, கோலியாத் வலிமையானவளா அல்லது பத்சேபாள் வலிமையானவளா?
Have you read the story?
கதையை படித்திருக்கீங்களா?
No, you look at them.
பார்த்தால்
Goliath can crush Bathsheba like that with one hand.
கோலியாத்து ஒரு கையில பத்சேபாள் நசுக்கி போடுவான்.
But Bathsheba says, I can conquer David, you could not conquer David.
ஆனால் பத்சேபாள் கோலியாத்தை பார்த்து சொல்றார், உன்னாலே தாவீதை ஜெயிக்க முடியாது, நான் ஜெயித்து விடுவேன்.
You see the power of a woman?
ஒரு ஸ்திரீ வல்லமை பார்த்தீங்களா?
More powerful than Goliath.
கோலியாத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த சகோதரி.
Another example. Samson.
Simpson.
Who is stronger, a lion or Delilah?
The singa valimiyanada alada Delilah valimiyanavala?
Delilah. When you see a lion, what do you do?
Oru singatha paatha enna seiyinga?
Oran veruve
veruve odi poi viduvirgal.
What about when Delilah comes?
Delilah undal,
we must run faster the other way.
மறுதிசையை பார்த்து வேகமாய் ஓட வேண்டும்.
Because she is stronger than a lion.
என்ன சிங்கத்தை காட்டிலும் தெளிவாக வல்லமை வாய்ந்தவள்.
I'm not joking.
நான் ஜோக்கடிக்கவில்லை.
See 1 Corinthians 6.
1 கொரிந்தியர் 6 அதிகாரம்
verse 18.
1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 வசனம்.
1 Corinthians 6 verse 18. Flee from immorality.
1 கொரிந்தியர் 6 18. வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்.
You don't say walk away.
வேசித்தனத்திற்கு விலகி நடந்து போங்கள் என்று சொல்லவில்லை.
No, if you try to walk away, they capture you.
நீ நடந்து போக ஆரம்பித்தால் ஓடி வந்து பிடிக்க விடுவாள்.
Flee from it.
ஓடுங்கள்.
That's what Paul told Timothy also.
இதைத்தான் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார்.
Flee from youthfulness.
பாலிய இச்சையை விட்டு விலகி ஓடு.
We read that in 2 Timothy chapter 2.
2 திமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம்.
Flee from youthfulness.
பாலிய இச்சையை விட்டு விலகி ஓடு.
2 Timothy 2:22.
2 திமோத்தேயு 2:22.
Not walk away.
அங்கே விலகி நட என்று சொல்லவில்லை.
Run.
விலகி ஓடு.
Okay, now let me, it is not for Samson, it was the lion or Delilah.
சாம்சனுக்கு அது சிங்கமும் தலீலுமாய் இருந்திருக்கலாம், தலீலாவுமாய் இருந்திருக்கலாம்.
He could face the lion but he could not face Delilah. He got
சிங்கத்தை அவன் ஜெயித்தான், ஆனால் தலீலாவை ஜெயிக்க முடியவில்லை.
David, it was Goliath and Bathsheba.
தாவீதுக்கு அது கோலியாத், பத்சேபாள்.
He could conquer Goliath but he could not conquer Bathsheba.
கோலியாத்தை ஜெயித்தான், பத்சேபாளை ஜெயிக்க முடியவில்லை.
For you,
உனக்கு,
and me,
எனக்கும்,
he is some pretty woman and Satan.
ஒரு அழகான ஸ்திரீ, சாத்தான்.
Who is stronger?
யார் வலிமையானவர்கள்?
You may say Satan is stronger.
சாத்தான் வலிமையானவன் என்று சொல்லலாம்.
But do you know what the Bible says when you see Satan, what you should do?
ஆனால் சாத்தானை பார்த்தால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்று தெரியுமா?
It never says run away.
சாத்தானை பார்த்தால் விலகி ஓடுங்கள் என்று சொல்லவில்லை.
James 4 and verse 7.
யாக்கோபு 4:7.
When you see the devil,
பிசாசை பார்த்தீர்களானால்,
it never says run away.
ஓடிப் போங்கள் என்று சொல்லவில்லை.
What does it say, James 4:7?
யாக்கோபு 4:7 என்ன சொல்கிறது?
You resist him, he will run away.
பிசாசை எதிர்த்தால் அவன் ஓடிப் போவான்.
But when a woman comes,
அவள் ஸ்திரீ வரும்போது,
you better run away.
நீ ஓடிப்போ.
So who is stronger?
யார் வலிமையானவன்?
Satan or a woman?
சாத்தானா ஸ்திரியா?
From scripture.
வேத வசனத்தின் அடிப்படையில்.
When you see the devil resist him in Jesus' name, he will flee.
ஒரு சாத்தானை எதிர்க்கும் போது இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நில்லு, அவன் ஓடி விடுவான்.
You see a pretty woman coming to you.
உன்னை நோக்கி ஒரு அழகான ஸ்திரீ வந்து கொண்டிருக்கிறாள்.
Tempt you.
அழகான பெண் வந்து
சாலையிலோ, sitting across you in the office,
அலுவலகத்தில் உங்களுக்கு நேர் எதிராக உட்கார்ந்து,
or in the college,
அல்லது கல்லூரியில் இருக்கலாம்,
or in a computer screen,
அல்லது கம்ப்யூட்டர்ல,
or your phone,
அல்லது உங்க செல்போன்ல,
run away, ஓடிவிடு. That's what the Holy Spirit says.
சேதான் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார்,
don't be a fool,
மூடனாய் இருக்க வேண்டாம்.
To grow in divine wisdom,
தேவிக ஞானத்தில் வளர வேண்டுமானால்,
we must respect God.
நாம் தேவனை மதிக்க வேண்டும்.
Say, Lord,
ஆண்டவரே,
I want to keep my body and my eyes pure.
என்னுடைய சரீரத்தையும் என்னுடைய கண்களையும் தூய்மையாய் காத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே.
And don't think because some of you are older you cannot be tempted.
இங்க நீங்கள் வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறபடினாலே நான் சோதிக்கப்பட மாட்டேன் என்று மட்டும் எண்ணி விட வேண்டாம்.
Someone said temptation is like fire.
சோதனை என்பது நெருப்பை போல இருக்கிறது என்று ஒருவர் சொன்னார்.
Whether you are 1 year old or 100 years old, it can burn you.
ஒரு வயசு பையனா இருந்தாலும் அல்லது 100 வயது நிரம்பியவர்களா இருந்தாலும் அது உங்களை எரித்து விடும்.
It's fire.
நெருப்பு.
You don't go trying to fight with fire, you run away from it.
நெருப்பு நேரத்தில் போய் சண்டை போட வேண்டாம், நெருப்பை விட்டு ஓடிவிடுங்கள்.
So wisdom comes by running away.
ஆகவே ஞானம் விலகி ஓடுவதன் மூலமாக வருகிறது.
We heard this morning from Brother Victor.
So Victor அவர்களிடம் காலையில் கேட்டோம்.
It's not just resisting the temptation.
சோதனை எதிர்த்து கொண்டிருப்பதல்ல.
Don't go near it.
அதற்கு அருகே போக வேண்டாம்.
Jesus said, pray like this.
இது போல ஜெபிங்கள் நேசி சொன்னார்.
Our Father,
பரம
who art in heaven,
பரமந்திரத்துக்கு எங்கள் பிதாவே,
your name be hallowed, your kingdom come,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக.
And then he says, don't lead us into temptation but deliver us from evil.
சோதனைக்கு உட்படாமல் தீவிரங்களை ரட்சித்துக் கொள்ளும்.
He didn't say, Lord help us to face temptation.
ஆண்டவரே, சோதனை எதிர்ப்பதற்கு உதவி செய்யுங்கள்.
Oh Lord, don't let me go there.
ஆண்டவரே, அங்கே போகவே வேண்டாம்.
Don't let me face temptation which is too strong for me.
ஆண்டவரே, எனக்கு தாங்க முடியாத அதிகமான சோதனையை நான் சந்திக்க வேண்டாம்.
Keep me away from it.
அதன் விலக்கி காத்துக்கொள்.
And thus deliver me from evil.
அப்படியாக ஆண்டவரே என்னை தீமையிலிருந்து இரட்சித்துக் கொள்.
So when I am tempted, what I need to do is run away like Joseph.
ஆகவே நான் சோதிக்கப்படும் பொழுது யோசேப்பு போல ஓடிவிட வேண்டும்.
When I am tempted to get angry,
நான் கோபப்படும் முடியாது, சோதிக்கப்படும் பொழுது
away from there.
அதிலிருந்து விலகி ஓட வேண்டும்.
See, in Psalm 4,
சங்கீதம் 4 வாசிக்கிறோம்.
And verse 4 it says,
நான்காம் வசனம்,
in the margin of my Bible it says, when you are angry don't sin.
நீ கோபப்படும் பொழுது பாவம் செய்யாதே என்று என்னுடைய வேதத்தின் மார்ஜினில் சொல்லப்பட்டிருக்கிறது.
What is it there? Psalm 4 verse 4.
நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள்.
Yeah. Be angry but don't sin.
நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிரு.
In the Old Testament they didn't have the Holy Spirit.
அங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமை இல்லை.
It says what you should do then.
அங்கே அங்கே என்ன செய்ய வேண்டும்
என்று கேட்டார். Tempted to be angry.
நீ கோபப்படும் போது சோதிக்கப்படும்
போது. It says go and lie down on your bed immediately.
நீங்கள் படுக்கையிலே போய் உடனே படுத்துக் கொள்ளுங்கள்.
Keep your mouth shut.
வாயை மூடிக் கொள்ளுங்கள்.
Be still. Keep your mouth shut.
வாயை மூடிக் கொண்டிரு.
Lie down on your bed.
படுக்கையிலே படுத்துக் கொள்.
And meditate.
ஏதாவது ஒன்றை தியானித்துக் கொண்டிரு.
Meditate on God's word, on God.
தேவனையோ தேவனுடைய வார்த்தையோ தியானித்துக் கொண்டிரு.
That's a very practical advice.
இது மிகவும் நடைமுறை குத்த ஒரு
ஆலோசனை. You are tempted to be angry and you don't want to sin.
நீங்கள் கோபம் கொண்ட கோபப்படும்படியாக சோதிக்கப்பட்டால்,
run away from there.
அங்கிருந்து ஓடி,
go somewhere else.
இங்கேயாவது ஓடிவிடுங்கள்.
Otherwise you lose your temper there.
அல்லது உங்கள் கோபத்தை கோபப்பட்டுடீர்கள்.
When you are tempted with sexual sin, run away.
பாலியல் சோதனையினாலே சோதிக்கப்படும் பொழுது ஓடிவிடுங்கள்.
That is the way of wisdom.
இதுதான் ஞானத்தின் வழி.
When Adam and Eve were tempted by the tree of knowledge of good and evil, they should have run away from there.
ஆதாமும் ஏவாளும் நன்மைக்கும் அறியத்தக்க விருட்சத்தின் மூலமாக சோதிக்கப்படும் பொழுது அவர் ஓடி இருக்க வேண்டும்.
Because they stayed there, they sinned.
அங்கே அவர் இருந்தபடினாலே பாவம் செய்தார்கள்.
And many, many temptations is like this.
அநேக சோதனைகள் இப்படித்தான் வருகிறது.
The only way to escape is run away.
அதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே வழி ஓடிவிடுவது.
Until you are strong enough,
நீங்கள் வலிமையானவர்களாய் மாறும் வரை.
And even then you must run.
அப்படி இருந்தாலும் கூட ஓட வேண்டும்.
So these are two areas where we can seek God for wisdom.
அவன் இரண்டு பகுதிகளில் நான் தேவனுடைய ஞானத்தை தேட முடியும்.
The spirit, the Holy Spirit comes to help us to grow in wisdom.
ஞானத்திலே நாம் வளரும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார்.
And as we deal with these sins, it's like cutting off that top part of the ice cube.
இவ்விதமான பாவங்களிலே நாம் இடைப்பட்டு பொருளை ஜெயிக்கும் பொழுது அந்த ஐஸ் கட்டி மேலே தெரியக்கூடிய பகுதியை வெட்டி எடுப்பதால்
God will show us other areas where we are foolish.
நாம் இன்னமாய் மூடர்களாக இருக்கக்கூடிய மற்ற பகுதியை தேவன் நமக்கு காண்பிப்பார்.
And gradually we will become wiser and wiser.
இன்னமாக நாம் ஞானவான்களாக மாறிக்கொண்டே
And then people will know that you are a wise man and a wise woman.
நீ ஒரு ஞானமுள்ள சகோதரன், ஞானமுள்ள ஒரு ஸ்திரீ, ஞானமுள்ள ஒரு மனிதன் என்று மக்கள் அறிந்திருப்பார்கள்.
God can use you to build his church.
நம்முடைய சபையை கட்டும்படியாக தேவனை பயன்படுத்த முடியும்.
God will give you his words to speak to needy people.
அந்த தேவனுள்ள மக்களிடத்தில் பேசும்படியாக தேவனுக்கு வார்த்தையை கொடுப்பார்.
If you are faithful,
நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால்,
seek to be filled with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாய் நீங்கள்
கேளுங்கள். Seek to listen to the promptings of the Holy Spirit.
ஆவியானவருடைய தூண்டுதலுக்கு செவி கொடுங்கள்.
Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Now I want to do something.
நான் இப்போ ஒன்றை நான் செய்ய விரும்புகிறேன்.
Which I did at the Thanjavur youth camp.
தஞ்சாவூர் வாலிபர் முகாமிலே செய்தது போல.
And I want to say to you, you heard a message today.
இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் ஒரு செய்தியை கேட்டிருக்கிறீர்கள்.
Do you want to live this life?
இந்த வாழ்க்கையை நீ வாழ விரும்புகிறாயா?
Do you want to live the type of life I described just now?
நான் இப்படி விவரித்து சொன்னேனே, இது போன்ற ஒரு வாழ்க்கையை நீ வாழ விரும்புகிறாயா?
Then stand up wherever you are.
அப்படியானால் எங்க இருந்தாலும் நீ நிற்கக்கூடிய இடத்துல எழுந்து நில்லுங்கள்.
No, sit down. Do you want to finish with anger in your life?
இந்த வாழ்க்கையில கோபத்தையோ விடுதலை
விரும்புகிறேன்
அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள முடியா எந்த விலை கிரயமானாலும் செலுத்த
ஆயத்தமானவரே
எல்லா பாவங்களையும் அறிக்கை
செய்திருக்கிறீர்களா?
உங்களை காயப்படுத்தினவர்களை நீங்கள் எல்லாரையும்
If you haven't done that, do that now before we pray.
அப்படி நீங்கள் மன்னிக்கவும் என்று சொல்ல இந்த நேரத்திலே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக எழுந்துடுங்கள்.
Say silently to God.
தேவனுடைய அமைதியாக
சொல். There are a few people I am not forgiven, but right now I am forgiving all of them.
ஆண்டவரே, நான் மன்னித்த ஒரு சிலர் உண்டு கர்த்தாவே, ஆனால் இப்போ எல்லாரையும் மன்னிக்கிறேன் ஆண்டவரே.
Right now.
இப்போதே மன்னிக்கிறேன் ஆண்டவரே.
This person. And that person,
அந்த நபரை,
I am forgiving them.
இவர்களை மன்னிக்கிறேன், அவர்களை மன்னிக்கிறேன்.
And if I have hurt somebody, I am going to ask forgiveness as early as possible.
நான் யாரையாவது காயப்படுத்தியிருந்தால், மனம் புண்படுத்தியிருந்தால், நான் போய் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மன்னிப்பு கேட்பேன்.
I want you to change my life.
ஆனால் ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்ற வேண்டும்.
I want to give my whole life to you today.
என்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நான் கொடுக்க வேண்டும்.
If that is what you want,
இதுதான் வேண்டும் என்று நீ விரும்பினால்,
if that is what you want,
இதுதான் வேண்டும் என்று நீ விரும்பினால்,
then please stand up.
அப்படியானால் அப்படிப்பட்டவர் மட்டும் எழுந்து நில்லுங்கள்.
Yeah, now you can stand up if you mean that.
நீ உண்மையாகவே அர்த்தப்படுத்தி இது எனக்கு வேண்டும் என்று சொல்லுவது மட்டும் எழுந்து நில்லுங்கள்.
Now I want you to close your eyes.
அப்படி எழுந்து நிற்கிற எல்லாரும் கண்களை மறைந்தியாக விரும்புகிறேன்.
I want you to pray to God.
நீங்கள் ஜெபியுங்கள்.
He will fill you with the Holy Spirit now.
அவர் இப்பொழுதே உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாக ஜெபியுங்கள்.
Lord Jesus,
ஆண்டவராகிய இயேசுவே,
fill us with the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே.
Help us to overcome sin in our life.
வாழ்க்கையிலே பாவத்தை தோடு முடிந்துவிட உதவி செய்யும் ஆண்டவரே.
Lord, give us power to overcome.
ஆண்டவரே, உங்களுக்கு வந்து வரும் பலனாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே.
Crying out to you.
இப்பொழுது உங்களை நோக்கி கதறுவதை சந்திக்கிறாக.
O God, our Father.
ஆண்டவரே, பிதாவே.
We are weak.
நாங்கள் பலவீனர்கள்.
But you are strong.
ஆண்டவரே, வலிமையானவர்களை மாற்றும்.
Meet the need of those who are crying out to you.
ஆண்டவரே, இப்போ யாரெல்லாம் உங்களை நோக்கி கதறுகிறார்கள் அவர்களை சந்தித்து ஆவியானவர் நிரப்பும் ஆண்டவரே.
Thank you, Jesus.
ஆண்டவரே.
Lord Jesus, thank you for hearing us.
ஆண்டவரே, ஜெபத்தை கேட்டு நிரப்புகிறதற்காக நன்றி ஆண்டவரே.
Praise the Lord. Thank you, Jesus.
Thank you, Jesus.
I want you to thank the Lord. Thanks, say thank you, Lord Jesus. Say thank you for hearing me, Lord. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord Jesus. Lord, we don't have to pray to you for a long time. We don't have to pray to you for
long.
One word from a needy heart, you will respond immediately. I believe that there are many needy hearts that have cried out to you. You are eager to be free from sin.
ஆண்டவரே பாவத்தின் உடலடை வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள்.
Who want the Holy Spirit to make them holy.
பரிசுத்தமாக்க வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் என்று விரும்புகிறவர்கள் இருக்கிறார்கள்.
Who want the Holy Spirit to free them from the law of sin.
பாவத்தின் பிரமாணத்திலிருந்து விடுதலாக்க வேண்டுமே பரிசுத்த ஆவியானவர் விடுதலாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆண்டவரே.
Thank you for hearing us.
ஆண்டவரே ஜெபத்தை கேட்டதற்கு மிக்க நன்றி ஆண்டவரே.
We pray that you will give an assurance to those who have sincerely cried that you are
உண்மையாலுமே உங்களிடத்தில் நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பரிசுத்த அபிஷேகம் நிரப்பிவிட்டு நிச்சயத்தீங்களாக ஆண்டவரே.
Thank you Lord.
நன்றி ஆண்டவரே.
Thank you for hearing us.
ஜெபங்களை கேட்டதற்கு மிக்க நன்றி ஆண்டவரே.
In Jesus name.
இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.
Please be seated.
நம்ம எல்லாரும் உட்காருவோம்.